அடி பிரிட்ஜில் இருக்கு.
ஆரம்பிக்கலாமா? ஹலோ,
அடியன் அடியன் இருக்கோம் சுவாமி, பிரிட்ஜில் இருக்கோம், உங்கள் இது இஷ்டப்படி ஆரம்பிக்கலாம் சுவாமி.
ஆரம்பிக்கலாமா இல்லையா?
அடியன் அடியன், எஸ்.
ஆ சரி. வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் தத்பாத யுக்ம தரதீர்வ பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமத்வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகேஸ்வர குருபதயோர்பித சுவாத்மசாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாக்வய முனி கிருபயா பிராப்த மோக்ஷாஸ்ரமந்தம் ஸ்ரீமத்வேதாந்த ராமானுஜ முனிமபரம் ஹே தேசிகேந்தம் ஸ்ரீரங்கேஷபதே தமத்பித பரம் ஸ்ருத்யந்த ராமானுஜ ஸ்ரீயோகீந்திர குருத்தமே நயமின ஸ்ருத்யந்த வித்யாத்வனா பிராப்த ஸ்ருத்யவதம் சயுக்ம ஹ்ருதயம் ஸ்ரீவாச ராமானுஜா ஸ்ரீ ஸ்ரீவாச முனீந்திர தேசிகமணிம் ஸ்ரேயோநிதிம் சம்ஸ்ரயே. சுவாமி, நிகமாந்த மகாதேசிகனுடைய சத் சம்பிரதாயத்தில் பிரபத்தியையே பிரதானமான உபாயமாய், அதையே மிகவும் உயர்ந்த இரகசியோபாயமாய், அதை சச்சிஷ்யர்களுக்கு அனுகிரகிக்கக்கூடிய உயர்ந்த ஆச்சாரியர்களாய் எம்பெருமானால் நியமிக்கப்பட்டு அனுகிரகிக்கப்பட்டு அவதரித்த உயர்ந்த ஆச்சாரியர்களிலே பல ஆச்சாரிய பரம்பரைகள் ஏற்பட்டதும், அதிலே விசேஷமாக ஸ்ரீமத் பெரியாண்டவன் சம்பிரதாயம் ஏற்பட்டதும் நாம் சில வாரங்களாக பார்த்துட்டு வந்தோம். நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே விசேஷமான கூட்டஸ்தர்கள் என்று சில பேரை குறித்து பார்த்தபோது, பிரபன்ன சந்தான கூட்டஸ்தரான ஸ்ரீ நம்மாழ்வார் முதல் கூட்டஸ்தர், எம்பெருமானார் தரிசனம் என்பதனாலே ஸ்ரீபாஷ்யகாரர் இரண்டாவது கூட்டஸ்தர், தேசிக சம்பிரதாயம் என்பதனாலே நமக்கு தேசிகன் மூன்றாவது கூட்டஸ்தர், விசேஷமாக முனித்ரிய சம்பிரதாயம் என்பதற்கு கூட்டஸ்தராய் திருக்குடந்த தேசிகன், திருக்குடந்த தேசிகன் மூன்று முக்கியமான யதிகளுக்கு ஆச்சாரியராய் எழுந்தருளியிருந்தார், அதனாலே அவர் முனித்ரிய ஆச்சாரியர் என்றும் அவருடைய சம்பிரதாயத்தைச் சேர்ந்த சிஷ்யர்களுக்கு முனித்ரிய சிஷ்யர்கள் என்றும் ஏற்பட்டது. அதிலே வழுத்தூராண்டவன் பிரதானமாக சிஷ்யராக எழுந்தருளியிருந்து பாஷ்யகாரர் போலே மகாபிரபாவத்தோடு சிறு வயதிலேயே மகாஜானியாய் ரொம்ப ஞானத்தோடே விரக்த அக்ரேசரராய் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை மகான்கள் பல பேரும் தாங்களே அவர் இருந்த இடம் தேடி வந்து ஆசிரயிக்கும்படியாக, அதுவும் அக்காலத்திலே இந்த காலத்தில் போலே போக்குவரத்து வசதிகள் இல்லாத போது பல பேரும் தேடி வந்து ஆசிரியிக்கும்படியான மகாபிரபாவத்தோடே வழுத்தூர் ஆண்டவர் எழுந்தருளியிருந்தார் என்று பார்த்தோம். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நம்முடைய இப்போ பெரியாண்டவன் என்று சொல்ல முடியான பகல் தீவட்டி வம்சத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாச ராகவாச்சாரியார் எனும் இந்த சுவாமி, இவரும் காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கம் தேடி சென்று வழுத்தூர் ஆண்டவனை, அதுவும் காவேரி கரையோரமாய் ஒரு ஆசிரமம் கூட இல்லாமல், எல்லாவற்றையும் துறந்து ஆசிரமம் என்று கூட இல்லாமல் அதையும் துறந்து ஏதோ மரத்தடியின் ஆணல் புதர்கள் என்று சஞ்சரித்து கொண்டு தியானத்தினாலேயும் யோகத்தினாலேயும் மகாபிரபாவத்தோடு எழுந்தருளியிருந்த ஸ்ரீ வழுதுராண்டவன் திருவடிகளிலே போய் அன்வயித்து பரநியாசம் செய்து கொண்டார். அவரிடத்திலே சந்நியாசத்தை பிரார்த்திச்சார். அப்பொழுது அவர் அனுகிரகிக்கலை. அதற்கு பிறகு அவர் இந்த குழந்தைக்கு விசேஷ ஞானியாயிருக்கான், வைராக்கிய நிதியாயிருக்கான், தேஜஸ்வியாக இருக்கான், உயர்ந்த ஆச்சாரியராக வரக்கூடிய ஒரு தெய்வாம்சத்தோடு இருக்கான் என்றதை தானே ஊகித்து தன்னுடைய சிஷ்யரான ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் திருத்துறைப்பூண்டி ஆண்டவரிடத்திலே இந்த குழந்தைக்கு காலக்ஷேபம் சாதிக்க நியமித்தார். இந்த குழந்தையினுடையதான ஞானாபிவிருத்தியெல்லாம் உம்முடைய பொறுப்பு என்று ஒப்படைத்தார். திருத்துறைப்பூண்டி ஆண்டவரும் பயந்தார். இப்போ விசேஷ ஆச்சாரியராய் பெரிய சம்பிரதாய சக்கரவர்த்தியாய் வரக்கூடியவர் போலே தெரியக்கூடிய இந்த மகானுக்கு நாம் என்ன காலக்ஷேபம் சாதிக்க முடியும் என்று பயந்தார். அப்பொழுது வழுத்தூராண்டவன் நாமே உம்மிடத்திலே ஒரு அம்சமாய் அனுப்பிரவேசம் பண்ணி உமக்குள்ளே இருந்து இந்த குழந்தைக்கு காலக்ஷேபம் சொல்லுகிறோம், பயப்படாதேயும் என்று அனுகிரகித்தார். அதன்படியே திருத்துறப்பூண்டி ஆண்டவன் வழுத்தூராண்டவன் பேசுவது போலேயே பேசி, அந்த வழுத்தூராண்டவனுடைய அனுகிரகத்தினாலே வழுத்தூராண்டவனே காலக்ஷேபம் திருத்துறப்பூண்டி ஆண்டவனுடைய திருமேனிக்குள்ளே இருந்து பெரியாண்டவனுக்கு உபதேசம் பண்ணார் போலே ஒரு ஆச்சரியமாக காலக்ஷேபம் பெரியாண்டவனுக்கு நடந்தது என்று சொல்லுவா. அப்படி பெரியாண்டவன் வழுத்தூராண்டவனுடைய திவ்ய கடாட்சத்தினாலேயும் திருத்துறப்பூண்டி ஆண்டவனுடைய திருவடி வளத்தினாலேயும் ரொம்ப பெரிய ஞாதாவாய் நம் சம்பிரதாயத்திலே வாசிக்க வேண்டியதான அத்தனை காலக்ஷேப கிரந்தங்களையும் பரிபூர்ணமாக வாசித்து ரொம்ப மேதாவியாக எழுந்தருள் இருந்த காலத்திலே அவர் மீண்டும் கிரகஸ்தாசிரமத்தை சுவீகரிச்சுண்டிருந்ததினாலே காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளினார். காஞ்சிபுரத்திலே இருந்தபோது அடிக்கடி சந்நியாசம் வாங்கிக்கணும் சந்நியாசம் வாங்கிக்கணும்னு ஆசைப்படுவார். சந்நியாசம் வாங்கிக்கிறதுக்காக வருவார். திருத்துறப்பூண்டி ஆண்டவன் சந்நியாசம் இப்பொழுது வேண்டாம்னு சொல்லுவார். வழுத்தூர் ஆண்டவன் திருநாடு அலங்கரித்தாச்சு, திருத்துறப்பூண்டி ஆண்டவன் இப்பொழுது வேண்டாம், சின்ன வயசாயிருக்கு, தர்மபத்னியும் ரொம்ப கிளேசப்பட்டுவா, எல்லாம் குடும்பத்தார் எல்லாரும் பந்துக்கள் எல்லாரும் திருத்துறப்பூண்டி ஆண்டவரிடம் அப்பொழுது வந்து இவருக்கு கொடுக்க வேண்டாம் என்று பிரார்த்திச்சுண்டிருந்தா. அதனாலே சில காலம் தள்ளித்து, ஆனால் இருந்தாலும் 30 திருநக்ஷத்திரத்தின் போது பூர்ண வைராக்கியத்தோடு இனிமேல் கிரகஸ்த தர்மத்தை நடத்துவதா இல்லை, வீட்டிற்குள்ளே வசிப்பதா இல்லை என்று ரொம்ப விரக்தியோடே புறப்பட்டுவிட்டார். பல பேரை தடுத்தும் கேட்கல. தர்மபத்னி பல இடங்களிலேயும் வந்து வழியிலே பிரார்த்திச்சு சேவிச்சு ரொம்ப கேட்டுண்டா, எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக துறந்து விட்டார். அம்மா ரொம்ப கேட்டுண்டா, தாயார் வார்த்தை, தாயார் அம்மா நான் இப்பொழுது நிச்சயமாக உறுதியாக புறப்பட்டு போகிறேன், எனக்கு பெருமாள் சகுனம் ஆச்சா என்றால் நான் வரேன், திரும்பி வந்துடுறேன். பெருமாள் எனக்கு சந்நியாசத்துக்கு சகுனம் ஆச்சுன்னா சந்நியாசத்துக்கு போகிறேன், போக வேண்டாம்னு சகுனம் ஆச்சுன்னா திரும்பி வந்துடுறேன், அதுக்கு மேல் என்னை ஒன்றும் சொல்லாதேம்மான்னு தாயாரிடத்துல விடை கொண்டு புறப்பட்ட போது கருடாழ்வார் பிரதட்சிணமாக சுவாமிக்கு சேவை சாதிச்சார். ஆஹா, எம்பெருமான் நியமனம் ஆயிடுத்துன்னு புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துள்ளினார், சன்னியாச ஆசிரமத்தை சுவீகரிச்சுண்டார் என்று பார்த்தோம். சுவாமியினுடைய சரித்திரத்தில் பெரியவாள் வாய் வார்த்தையாக சொல்லி வச்ச ஒரு விசேஷ வார்த்தை உண்டு. ஒரு நாள் தேவப்பெருமாள் சன்னதியிலே காஞ்சிபுரத்திலே பெரியாண்டவன் தேவப்பெருமாள் திருப்படி வாரத்திலே ஈடுபட்டு அவருடைய திவ்ய சௌந்தரியத்திலேயும் அபராகிருதமான திவ்ய திருமேனியினையிலும் ஈடுபட்டு இப்படி பிரம்மாவினுடைய யாக பூமியிலே அவதரிச்சு எத்தனையோ ரிஷிகளாலும் ஆராதிக்கப்பட்டு ஆதியுகத்து அயன் கண்டிடனின் அருள்வரதர் காதல் உயர்த்த கலிற்றை திரேதையில் காத்தளித்து வாதுயரு தேவகுருவுக்கு இறங்கி துவாபரத்தில் சோதியனந்தன் கலியில் தொழுதழ நின்றனரே என்று ஆதியிலே பிரம்மாவே ஆராதிச்சு, அதுக்கடுத்ததாக கஜேந்திராழ்வானரை சம்ரக்ஷிச்சு, அது திரேதா துவாபரயோ துவா சோதி அனந்தன் கலியில் தொழுதழ நின்றனே பிரகஸ்பதி ஆராதிச்சு, அதுக்கப்புறம் இப்பொழுது திருவனந்த ஆழ்வானே ஆராதனம் செய்து கொண்டிருக்கும்படியான அந்த தேவப்பெருமாள் திருவடிவாரத்திலே பெருமான ரொம்ப அனுபவிச்சு கண்ணும் கண்ணீரமாக ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் சேவிச்ச திவ்ய திருமேனியாச்சே, இந்த திவ்ய திருமேனியை நமக்கு இன்னைக்கு சேவிக்க காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறானே சர்வேஸ்வரன் என்று அவனுடைய திருமேனியிலையும் திருவாழி திருச்சங்கி ஏந்தின அழகிலேயும் திருமார்பிலே தாயாரோடே விளங்குகின்றதான அந்த சௌந்தரியத்திலேயும் கம்பீரமாக அருள்வரதன் நின்ற பெருமையேன்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் செய்த ரீதியை அனுபவிச்சுண்டு சேவிச்சுண்டிருக்கச்சே தேவப்பெருமாள் ஒரு திவ்ய புருஷராக சுவாமியிடத்திலே சேவை சாதிச்சு நேரே வந்து சுவாமிக்கு நீர் விசேஷமாக சத் சம்பிரதாயத்தை பிரவச்சனம் பண்ணக்கெடுவேர் என்று அனுகிரகம் பண்ணதாக ஒரு வார்த்தை சொல்லுவா. அதுக்கப்புறம்தான் பெருமாள் அனுகிரகம் பூர்ணமாக இருக்கிறது என்று இதை வெளியிலே சொல்லக்கூடாது. பெருமாள் நமக்கு நேர சேவை சாதிச்சாலும் சொப்னத்திலே சேவை சாதிச்சாலும் நமக்கு நேராக வந்து வார்த்தை சொன்னாலும் பெரியவாளுடைய வழக்கம் எனக்கு பெருமாள் சேவை சாதிச்சார் அனுகிரகிச்சார்னு சொல்கிற வழக்கம் கிடையாது. அதனால் அதே சுவாமி தேசிகனுமே சாதிச்சிருக்கார் ரகசியத்திரைய சாரத்தில், ஸ்ரீமன் நம்மாழ்வார் நாதமுதல்கள் உள்ளிட்டாருக்கு போலே ஒரு சுகிருத விசேஷத்தாலே இப்படி பகவத் பிரசாதங்கள் கிடைச்சாலும் அதையும் இதெல்லாம் நமக்கு பெருமாள் தம்முடைய கிருபையினாலே அனுகிரகிச்சது, ஆச்சாரியால் அனுகிரகிச்சது என்றதான அந்த பெருமையை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு இது நம் பெருமை என்று ஒரு காலம் நினச்சிடக்கூடாது. நமக்கு இதையெல்லாம் பிரகாசப்படுத்தி கொண்டு இதனாலே கர்வப்பட்டுக்க கூடாது என்றெல்லாம் சுவாமி ரகசியத்திரை சாரத்தில் சூச்சகமாக சாதிச்சிருக்கார். பெருமாளுடைய அனுகிரகம், அப்பேற்பட்ட அனுகிரகம் பெறக்கூடிய மகான்கள் அப்படித்தான் இருப்பா. சுவாமியும் இதையெல்லாம் வெளியிலே சொல்லலை. ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே பின்னால் நெடுங்காலம் கழித்து சின்னாண்டவனுக்கு இந்த விஷயத்தை சுவாமி ஒரே ஒரு முறை பெருமாள் திவ்ய தேவப்பெருமாள் திவ்ய அனுகிரகத்தினாலே இந்த சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்ண கடவீர் என்று அனுகிரகிச்சதுனாலே இந்த சம்பிரதாயத்தை பெருமாள் எனக்கு நியமித்த பிரகாரம் என்னாலே முடிஞ்ச அளவுக்கு இதை நடத்தி போய் வந்தேன் என்று ஒரே காந்தத்திலே ஒரு முறை சாதிச்சதாக சொல்கிறது. இப்படி பெருமாள் நியமனமாகி அதற்கு பிறகு அதே பெருமாள் நியமன பலத்தோடே பெரியாண்டவன் சந்யாசாசிரமத்தை சீகரிப்பதற்காக உறுதியோடே புறப்பட்டு வந்தாச்சு. திருத்துறப்பூண்டி ஆண்டவனிடத்திலே சந்யாசமும் கேட்டாச்சு, அவரும் அனுகிரகிச்சாச்சு. 30 சம்வத்சரத்தில் சந்யாசாசிரமம் என்பது இது எந்த விதமான ஒரு பிரக்யாதிக்காக அல்ல, அது ரொம்ப பிராச்சீன ஆச்சாரம் அதுதான். இது எந்த விதமான ஒரு கியாதிக்காக அல்ல, பல பேருக்கு ஆச்சாரியகம் பண்ணி கொண்டு பெரிய பெருமையோடே இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. இது ஒரு ஒரு ஸ்தாபனமாக ஏற்படுத்தி கொண்டு அதனாலே ஜெகத் பிரசித்தி அடைந்து அதனால் நிறைய பேருக்கு தான் ஆச்சாரியராக இருப்பதற்கு அல்ல. இதெல்லாம் பிராச்சீனத்தில் அப்படித்தான். ரொம்ப சனாதன தர்மம் என்று பல ஆயிரம் பல லட்சம் வருஷமாக பாரத தேசத்தில் பிராமணனாக இருப்பான் எப்படி உபநயனம் பண்ணிப்பானோ, அதே போல கிரகஸ்தாசிரமத்தை சுவீகரிச்சுப்பானோ, அதே போல வானப்பிரசாசிரமோ இல்லை அதுக்கடுத்ததாக சந்யாசாசிரமத்தையோ சுவீகரிச்சு கொள்வது என்பது அது உபநயனம் போலே ஒரு வழக்கம். உபநயனம் அந்த வயசுலே ஒரு வழக்கம்னு சொன்னால் சந்யாசாசிரமம் அது இதுக்கு உண்டான வயசுலே இது வழக்கம். அது அதனால் சந்யாச தர்மங்கள் என்பது உபநயன தர்மம் போலே அதுவும் ரொம்ப பிரசித்தமாக பல பேர் பல ஆயிரம் பேர் அனுட்டிச்சு கொண்டு வந்தது. அத்தனை பேரும் பெரிய ஆச்சாரியராகி ஜெகத் பிரசித்தியாகி ஸ்தாபனங்கள் ஏற்படுத்தி கொண்டு பெரிய ஐஸ்வர்யத்தோடே இருக்க வேண்டும் என்றெல்லாம் கொஞ்சம் கனவு கண்டது கூட கிடையாது. சந்யாசாசிரமம் என்றால் சன்னியாசியாயிருந்து இந்த உலகத்திலிருந்து அடியோடு தன்னை ஒதுக்கி வியக்தி என்று கூட ஒருவரும் தெரிந்து கொள்ள முடியாதபடிக்கு இன்ன வக்தி இன்ன வியக்தி இன்னார் என்று கூட தன்னை யாரும் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உலகத்திலிருந்து ஒதுங்கி 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 போய் ஓரிடத்திலே இருந்து தங்கிக் கொள்ளாமல் ஒவ்வொரு இடமாக போய்கொண்டு எந்த இடத்திலே போனாலும் தான் யார் என்று கூட வெளியிலே சொல்லிக் கொள்ளாமல் இந்த சரீரமானது இது இப்பேற்பட்ட உத்தமமான பிராமண சரீரமானது இது மோட்சத்துக்கு வழி வைக்கக்கூடியது, இனிமேல் சம்சாரம் கிடையாது, ஜென்மா கிடையாது, எத்தனை ஜென்மாக்கள் எடுத்தாச்சு, எப்படியாக பூமியிலே பிறக்காத இடமில்லை, பிறந்தபோது எடுக்காத ஜென்மாவில்லை, பிறந்த போகாத இடமில்லை, இந்த பூமியிலே பிராணன் போகாத இடம் கிடையாது இந்த ஜீவாத்மாவுக்கு என்று ஜென்மபூமிர்கி சர்வாபூஹு ஸ்மசானமபி மேபுரா, நான் பிறக்காத பூமி இல்லை, நான் சாகாத பூமி இல்லை என்று இப்படி எவ்வளவு அனந்த காலம் கோடி கோடி ஜென்ம பரம்பரைகளுக்கு எல்லாம் விடிவு காலமாய் ஒரு நல்ல உத்தமமான பிராமண சரீரம் அத்தியனம் பண்ணக்கூடியதான யோக்கியதையோடு காலத்திலே அத்தியனம் பண்ணி கிரகஸ்த தர்மத்தை செய்ய வேண்டிய காலத்திலே அக்னி முதலானதான இந்த அனுஷ்டானங்களையும் எல்லாத்தையும் விடாமல் அனுஷ்டிச்சுண்டு அது தெய்வ பக்தியோட ஆச்சாரிய பக்தியோட மேற்கொண்டு இருக்கக்கூடியது இந்த மோக்ஷாசிரமம் என்று சொல்லக்கூடியதா யோகாசிரமம் என்று சொல்லக்கூடியதான சந்யாச தர்மத்தை பரிகிரகிச்சுண்டா அந்த மோக்ஷாசிரமமாகிற சந்யாச தர்மத்தை கிரகிச்சுக்கிறதுனாலேயே அதை கிரகித்து கொண்டு அந்த அனுஷ்டானத்தை தவறாமல் அதிலே வைராக்கியத்தோடே அதிலே சொல்லப்பட்டதான ஜபதபாதிகளோலே அதிலே சொல்லப்பட்டதான சந்நியாச தர்மங்களிலே சொல்லப்பட்டதான ஆகார நியமத்தோடே அதிலே சொல்லப்பட்டதான பகவத் சிந்தனத்தோடே திரிதண்டம் என்று சொல்லக்கூடிய மூணு தண்டம், மூணு தண்டம்னு சொன்னா மூணு அடக்கம்னு அர்த்தம். அந்த மூணு அடக்கத்தை தான் காட்டுவதாக மூணு தண்டம் என்று சொல்ல முடியாத கொம்பை ஏந்தி சஞ்சாரம் பண்ணுவா. மூன்று தண்டத்தை ஏந்தினவர்கள் என்று சொன்னால் மூன்று அடக்கத்தை உடைகள். என்ன மூன்று அடக்கம்னா மனோவாக்காயம் என்கிறதான அடக்கம். மனசை பூர்ணமாக அடக்கியாச்சு, மனசு அடக்கி நாராயண சிந்தனத்தை தவிர வேறொரு சிந்தனமும் கிடையாது. அப்படியே சிந்தனம் ஏதாவது வழுக்கி கொண்டு போனாலும் திருப்பியும் வழுக்கி போச்சேன்னு திருப்பி அதை இழுத்து கொண்டு வந்து நாராயணருடைய திவ்ய மகிமைகளிலே அவருடைய சேஷ்டிதங்களிலே அவதாரங்களிலே அவருடைய திருவேணி சௌந்தரியத்திலே ஜகத்காரணனாய் இருந்து நடத்துகிற இந்த ஆச்சரியத்திலே இப்படி எல்லாவற்றையும் காணும் காணுகின்ற ஆச்சரியங்களையெல்லாம் நாராயண வைபவமாக பார்த்து கொண்டு கண் திறந்து பார்த்ததெல்லாம் நாராயண வைபவமாக நினச்சி அதையே பார்த்து கொண்டு நாராயண ஸ்வரூபமாக பார்த்து கொண்டு இப்படியாக்கும் மன வழக்கத்தோடே. அப்புறம் வாக்கடக்கம், வாயை திறந்து பேசினால் அது நாராயண சப்தம் மாத்திரமாக இருக்கும், நாராயணனுடைய பிரபாவம் மாத்திரமாக இருக்கும். நிறைய பேச்சு பேசுவது கிடையாது சன்னியாசி தர்மத்தில், நிறைய பேச்சு பேசுவது கிடையாது. யாரையும் கூட்டு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ண வேணும் என்று கிடையாது. இதர ஸ்தோத்ராதிகளெல்லாம் வேதத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டு வேதத்துக்கு விரிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அனுசந்தானம் பண்ணி கொண்டு இருப்பது கிடையாது. அதிலேயும் வேதாந்த பாகமான உபனிஷதம்சங்களிலேயே ஆவருத்தி செய்து கொண்டு அந்த பாகங்களையாகும் ஜபிச்சு கொண்டு அந்த பாகங்களை சொல்லப்பட்ட அர்த்தங்களை தான் தனக்காக சொல்லிக்கொள்வது உண்டே ஒழிய இன்னொத்திற்காக சொல்வதுன்னு கிடையாது. அப்படியாக அப்படிதான் சந்நியாச தர்மத்தை சாஸ்திரங்களிலே பிராச்சீனமான சனாதன தர்மத்திலே சொல்லி வச்சிருக்கா. அப்படி உலகத்திலிருந்து ஒதுங்கியாச்சு, இந்த பிரபஞ்சத்திலே எடுத்த பிறவிகளுக்கெல்லாம் முடிவை கண்டாச்சு, அதற்கு என்று சந்நியாச தர்மத்தை சுவீகரிச்சுண்டாச்சு. தான் அதற்காக சந்நியாச தர்மத்தை சுவீகரிச்சுண்டோம் என்பதற்கு ஒரு கொள்கை பிடிக்காகவும் கொள்கை பிடிப்புக்காகவும் உலகத்துக்கு காட்டுவதற்காகவும் இவர் சன்னியாசிதான் என்று அந்த மூன்று தண்டத்திலே பெருமாளையே ஆவாகனம் பண்ணி கொண்டு வச்சு கையிலேயே பெருமாளை பிடிச்சுண்டு அந்த அதனால தான் திருதண்டத்தோடே சன்னியாசிகளை சேவிக்கணும், திருதண்டம் இல்லாத சன்னியாசிகளே சேவிக்க கூடாதுன்னு சொன்னான். அந்த திருதண்டத்தோடே அது இப்போ நாராயணன பெருமாளை அங்கேயே ஆவாகனம் பண்ணி கொண்டு கையிலே பிடித்து கொண்டு முக்கோல் பிடித்த முனியாயி தன்னுடைய சித்தாந்தம் இதுதான், காயதண்டம் பண்ணியாச்சு, வாக்தண்டம் பண்ணியாச்சு, மனசு தண்டம் பண்ணியாச்சு, எல்லாம் நாராயண பரமாச்சு. அதே போல காயதண்டம், காயதண்டம்னா சரீரத்தை அடக்குவது, சரீரத்தை அடக்கி வச்சு கொண்டு ஒரு தப்பான காரியம் கிடையாது, சரீரத்தினாலே ஒரு தப்பான காரியம் கிடையாது, கண்ணாலே பார்ப்பதோ காதாலே கேட்பதோ வேற ஒரு தப்பான காரியம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் அது பகவத் க்ஷேத்திரமாக இருக்கும், பகவத் சம்பந்தமாக இருக்கும், பகவானுக்கு அனுஷ்டானம் என்று சொல்லும்படியான பகவத் ஆராதனமாக இருக்கும் என்று இவ்வளவு தூரம் ஒரு உத்தமமான சர்வோத்தமமான ரொம்ப பரம உத்தமமான சந்யாசாசிரமம் தான் சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு. அப்படியா அப்படி வாழ வேணும் என்று ஆசைப்பட்டு கொண்டுதான் பெரியாண்டவன் சந்யாச தர்மத்தை சுவீகரிச்சுட்டாரே ஒழியோ அவர் தான் பெரிய ஆச்சாரியனாக பெற வேணும், சிஷியர்களை நிறைய சேர்த்துக்கணும்னு ஆசை கிடையாது. இவருடைய ஆச்சாரியர்களும் அப்படித்தான் எழுந்தருள் இருந்தா, அதனால தான் அவளுக்கு ஒரு ஆசிரமம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் எப்பேற்பட்ட பாஷ்யக்காரர், எப்பேற்பட்ட சன்னியாசி, அப்பேற்பட்டவருமே ஒரு பகவத் அம்சமாய் உலகத்திலே அவதாரம் பண்ணி லோகத்துக்கு தனக்கு கிடைச்சிருக்கிற அப்பேற்பட்ட வேதாந்த ஞானத்தை ஜனங்களுக்கு கொஞ்சமேனும் சொல்லித்தர வேணும் என்று ஜனங்களுடையதான ஸ்திதியை பார்த்து ஜனங்களிடத்திலே இருக்கிற ஒரு பரம கிருபையினாலே, அந்த கிருபையினாலே வந்ததுதான் சன்னியாசிகளுக்கு ஆச்சாரியகமே ஒழிய அது ஆச்சாரியனாயிருந்து ஒரு பெரிய பிரசித்தி அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசையினாலே அல்ல. சுவாமி தேசிகனும் இப்பேற்பட்ட ஆச்சாரியாளுடையதான மனோபாவத்தை சாதிக்கும் போது தம் பரம் என்று இறங்கி தளரா மனம் தந்து அருளால் உம்பரு தொழும் திருமால் உகந்தேற்கும் உபாயம் ஒன்றால் நம் பிறவி துயர் மாற்றிய ஞான பெரும் தகவோரு சம்பிரதாயமுன்றி சதிர்க்கும் தனிநிலை சாந்தனமே, சதிர்க்கும் நிலை சாந்தனமே தம்பரம் என்றிறங்கி என்பதாக சாதிச்சர். இப்படியான சன்னியாசிகள் யாருக்கும் உபதேசம் பண்ண வேணும் என்று உபதேசம் பண்ண வேண்டாம் என்று சாஸ்திரம் சொல்றது. அப்படி இருந்தாலும் கூட அதுக்கும் மேலாக ஒரு கருணையினுடைய வசத்தினாலே தன்னை ஆசிரியிச்சு தன்னைத்தவிர வேறொரு வழி இல்லை, தன்னைத்தவிர கதியில்லை என்று வந்து நிற்கக்கூடிய அந்த சச்சிஷ்யனுக்கு அயோபாவம். ஆத்மா வந்து கேட்கிறதே, ஆத்மா ரக்ஷணத்தை கேட்கிறானே, நம்மிடத்திலே வந்து இந்த ஆத்மாவை காப்பாற்றி கொள்ள வேணும் வந்து நிற்கிறானேன்ற ஒரு கிருபையினாலே அந்த சந்நியாச தர்மத்துக்கும் மேலாக ஆத்ம சம்ரக்ஷணம், சிஷ்யாளுடைய தன்னையே கதியா வந்து நினைக்கிறவனுடைய ஆத்ம சம்ரக்ஷணம் பரம தர்மமானபடியினாலே அந்த சந்நியாச தர்மத்திலே வேண்டாம் என்று சொல்லியிருப்பதையும் கடந்து எல்லா தர்மத்தை காட்டிலும் தன்னை ஆசிரியிச்சு அனன்யகதியாய் வந்து நிற்கிற ஒரு அந்த சரணாகதனுக்கு ரக்ஷணம் பண்ண வேண்டியது பரம தர்மமானபடியினாலே சந்நியாச தர்மத்துக்கு மேலான தர்மமாயிற்றே என்று உபதேசம் பண்ணி சிஷ்யாளுக்கு அனுகிரகம் பண்ணி சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியாளாக இருந்திருக்கா. அப்படிதான் பாஷ்யகார யாமனாச்சாரியாளெல்லாம் இருந்தா, அதுக்கு அதையே அடியொற்றித்தான் மற்ற சன்னியாசிகளும் ஆச்சாரியாளாக இருந்தா, ஆச்சாரியாளாக இருந்தாலே ஒழிய அவளுடையதான நிஷ்டையை யோசிச்சு பார்த்தா அவர்களுக்கு ஒரு சிஷியனுக்கும் உபதேசம் பண்ணித்தான் ஆச்சாரியராக இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தவா கிடையாதுன்னு நன்னா தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இதை இவ்வளவு தூரம் அதை விவரமாக சொன்னது. எதுக்காகனா இவ்வளவும் சொன்னது எதுக்காகனா, இப்படி இருந்தார் பெரியாண்டவன், சந்நியாசத்தை சுவீகரிச்சுண்டார், சந்நியாசத்தை சுவீகரிச்சுண்டு ஒருத்தரோட ஒரு சங்கதியும் கிடையாது சுவாமிக்கு. அதாங்க ஒருத்தரோட ஒரு சங்கதியும் கிடையாது. முதல்ல சந்நியாச தர்மத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடியது பசி தான். அந்த பசிக்கு காரணமாக இருக்கக்கூடியது புஷ்டியான தேகம்தான். அதனால் அவர் முதல்ல வெறுத்தது பெரியாண்டவன் சன்னியாசத்தை சுவீகரிச்சுண்ட உடனே முதல்ல வெறுத்தது என்னென்னா, இந்த புட்டியான தேகம் கூடாதுன்னு வெறுத்தார் அவர். இந்த புட்டியான தேகம் இருந்தான்னா அது இன்னும் புட்டியாகவே இருக்கணும்னு ஆகாரத்தை இழுக்கிறது, அது அப்படியே மனசையும் அலைய வைக்கிறது, நாக்கு அலைய வைக்கிறது. சுகபிரம்மரிஷி ஸ்ரீமத் பாகவதத்திலே அருளி செய்யும்போது ஔபஸ்திய ஜெய்ஷ்ய கார்பண்யாது கிரக பாலாயதே ஜனஹ என்பதா சொன்னார் அவர். ஔபஸ்திய ஜெய்ஷ்ய கார்பண்யாது கிரக பாலாயதே ஜனஹ, கிரக பாலன்னா நாயின்னு அர்த்தம். வீட்டை காப்பாத்துற நாய் போல என்ன அலையறான்னு ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஏன் அலையறான்னா, ரெண்டு இந்திரியம் அவாளப்படுத்துறது, மற்ற இந்திரியத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுவான் முடியாதுன்னு இல்லை, யாருக்கும் அது சாத்தியம்தான், ஆனால் ரெண்டு இந்திரியத்தை மட்டும் நிச்சயமாக அடக்க முடியாது. ஒன்று என்ன அப்படின்னா, அது ஜனனேந்திரியம் அது படுத்துகிற பாடும், அதே போல் சாப்பாடு நாக்கு படுத்துகிற பாடு இருக்கு பாரும், அது எத்தனை வயசானாலும் அதுக்கு மாத்திரம் சக்தி குறையிறது இல்லை. அப்படி என்ன சின்ன சின்ன வயசில் கண் பார்வை நன்னா இருக்குது, காது நன்னா கேட்கறது, கை கால்லாம் நன்னா வேலை செய்யறது எல்லாம் இருக்குது, ஆனால் இருந்தாலும் அந்த நாக்கு எப்படியாக்கும் அது அந்த 5 வயசில் எப்படி அந்த லட்டை சாப்பிட்டு சந்தோஷப்பட்டதோ அதே போல 95 வயசுலையும் அதே லட்டு அதே மாதிரி திதிக்கிறது, அதுக்கு மாத்திரம் சக்தி போகிறது கிடையாது. அதான் சொன்னேன் ஔபஸ்திய ஜெய்ஷ்ய கார்பண்யாது கிரகபாலாயதே ஜனகான்னு. அது அது இந்த நாக்கு என்ற இந்திரியமும் ஜனனேந்திரியமும் படுத்துகிற பாடுதாம்பா உலகம் இந்த அல்லாட்டம் ஆடுறது இந்த அல்லாட்டம் போடுறதுன்னு அது சுகபிரம்மரிஷி சொல்கிறார். அதனால் இந்த ரெண்டுத்தையும் அடக்கணும். அது என்ன அடக்கணும், சரீரம் புட்டியாக இருந்தால் தானே அது அது சரீரம், அதே போல நாக்கு கொண்டா கொண்டான்னு அது ஆசைப்பட்டுட்டே தான் இருக்கும், ரெண்டுத்தையும் அடக்கணும்னு தீர்மானம் பண்ணார். அதனால என்ன இந்த சரீரத்தை இப்படியே சாமானிய சரீரமாக வச்சுட்டு இருந்தால் இது இப்படி தான் கேட்கும் இது, அதனால சரீரத்தில் புட்டியை முதல்ல ஒடுக்கணும், அது சரீர புட்டி கூடாது. பெரியாண்டவன் படத்தை பார்த்தவாளுக்கு தெரியும், பெரியாண்டவன் படம் வெறும் எலும்பு கூடாக மாத்திரம் இருக்கும், பார்த்துருக்கலாம், வெறும் எலும்பு கூடு மேலே தோல் மாத்திரம்தான் இருக்கும், சதையே இருக்காது. பெரியாண்டவன் படத்தை ஆசிரமத்திலே பல புத்தகங்களிலே பிரச்சாரம் பண்ணியிருக்கா, பிரகாசனம் பண்ணியிருக்கா, பார்க்கலாம். ஆனால் இருந்தாலும் அப்படி இருந்தவரும் அந்த வயசில் முதல்ல 5 வருஷம் இதுக்காக பாடுபட்டார்னு சொல்கிறா. 5 வருஷம் இந்த ஆகாரத்தை முதல்ல கட்டுப்படுத்தணும், ஆகாரம் போட போட அது சரீரத்தில் இன்னும் மேலும் மேலும் ஆகாரத்தையே கேட்க முடியாததான ஒரு பெரிய துரோகம் பண்ணுறது என்று நினச்சுண்டாராம். எப்படி ஆகாரம் சாப்பிட்றோம், சாப்பிட்டா உடனே பல சக்திகள் ஆறுது, பல சக்திகள் ஆற உடனே அது இன்னொரு என்னென்னா இன்னொரு பசி என்ற இன்னொரு சக்தியாக தானே மாறுறது. ஆகாரமே அது சாப்பிட்ட ஆகாரமே பசிக்காக சாப்பிட்றோம், சாப்பிட்டா அது உடம்புல பல சக்திகளா போறது. ஆனா அதுவே திருப்பியும் பசியை உண்டாக்கக்கூடிய திரவமா திருப்பியும் திருப்பியும் வயத்துல சுரந்துன்னு வந்து நிக்கிறது. உடனே அதுக்கு போட வேண்டி இருக்கு. அது போட்டா அது திருப்பியும் உடம்புல பல சக்திகளா இருது. திருப்பியும் பசியை உண்டாக்கக்கூடிய திரவமா அதுவே சுரந்துன்னு வந்து பசி வயத்துல வந்து கொட்டுறது. இப்படியே பசிக்கிறது, மேல பசிக்கிறது. பார்த்தாரு, முதல்ல இதை அடக்கணும். இது என்ன, இந்த சரீரத்து, இது இந்த சரீரம் இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு மல விசர்ஜனமே பண்ணி கொண்டு, இது பகவத் சம்பந்தத்தோடைய பகவத் ஞானத்தோடைய வாழ வேண்டியது. பசிக்கா வாழ்வது தப்பு. ரொம்ப பெரிய பெரியாண்டவனுடைய இப்பேற்பட்ட பெரிய சித்தாந்தம், ரொம்ப சிரமம் இது. அதனாலே பசி அடைக்கிறார். 5 வருஷம் ரொம்ப பரிசிரமப்பட்டு பசி அடைக்கினாராம் பெரியாண்டவன். அது அது எப்படி அடைக்கிறார்னா, அதான் எப்படி அடைக்கிறார், ரொம்ப யாராலையும் சாதிக்க முடியாது. அது எப்படின்னா பிராணாயாம சக்தியினாலே அடைக்கினார். அவன் பிராணாயாமமும் ஒரு சக்தியை கொடுக்கும், அது பசியும் ஒரு சக்தியை கொடுக்கும். சரீரத்துக்கு சக்தி குறைஞ்ச போது தான் அது சக்தியை கேட்க, சக்தி வேணும்னு பார்க்கறது. நமக்கு சக்தி எதனால் வரும்னா, சாப்பிட்டா வந்துடும்னு சாப்பிட்டு விடுறோம். அவர் அப்படி இல்லை, அந்த பிராணாயாம சக்தியினாலே அடைக்கினார். அந்த பிராணாயாமம் பண்ண பண்ண சக்தி வருது. அது ஒரு உற்சாக சரீரத்துக்கு ஒரு தெம்பை கொடுக்கறது. பெரியாண்டவனுடைய படத்தை பார்த்தா தெரியும், பெரியாண்டவன் அது அத்தனை வயசு, 84 வயசு, எழுந்தருளியிருந்த நன்ன நிமிந்து உட்கார்ந்துட்டு இருப்பார். பார்க்கலாம், ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அவருடைய திருவேணி. சாதாரணமாக வயசானா கூர்முதுகு விழுமோ இல்லையோ, அது பெரியாண்டவனுக்கு அந்த மாதிரி கிடையாது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருப்பார் அவர், அப்படியே அப்படியே ஒசரமாக இருப்பார். பார்க்கலாம், கூர்முதுகு கிடையாது. அதனால கூர்முதுகு போட்ட ஆச்சாரியாலாம் இழப்பம்னு அர்த்தம் இல்லை. அவர் பெரியாண்டவனுடைய அந்த யோக பிரபாவம் தன்னுடைய திருமேனிய ஆகாரத்தினாலே அதை வளர்த்து கொண்டு, ஆகாரத்தினாலே தெம்பா இருக்கிறதுன்றத விட்டு, அவர் அந்த யோக சக்தியினாலே, பிராணாயாம சக்தியினாலே அந்த மாதிரி ரொம்ப தெம்பா இருந்தார். அவர் தெம்பா இல்லைன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. ஆனா அவருடைய தெம்பு எதனால வந்ததுன்னா, ஆகாரத்தினாலே வந்தது கிடையாது, அது யோக சக்தியினாலே வந்தது. இந்த பகவத் தியானம் பண்ணி அந்த பகவானுடைய பெருமைகளை நினைச்சு சந்தோஷப்பட்டு அதனாலே வந்தது. பகவத் அனுபவத்தினாலே நம்மாழ்வாருக்கு எப்படி பகவத் அனுபவத்தினாலே தெம்பு வந்ததோ, அதுபோல பெரியாண்டவனுக்கு அந்த திருவட்டாட்சர ஜபத்தினாலே வந்த தெம்பு. அதான் போன வாரம் சொன்னேன், பெரியாண்டவன் 2 சாதனை பண்ணினார். சன்னியாசம் வாங்கி கொண்டு முதல் 2 சாதனை பண்ணினார். முதல்ல பசி அடக்கினார், இன்னொன்று திருவட்டாட்சரத்திலே சாதனை பண்ணினார், சித்தி அடைஞ்சார். அவர் சுவாமி தேசிகன் சாதிச்சார். உலகத்திலே நிறைய மந்திரம் வேதத்திலேயும் சொல்லியிருக்கு, பெரிய ஞானிகள்லாம் நிறைய மந்திரங்கள் எல்லாம் சித்தி அடைஞ்சிருக்கா. ஆனால் எந்த மந்திரம் எல்லா விதமான சித்திகளை காட்டிலும் பெரிய பெரிய சித்திகள் எல்லாம் தருவோம், சாக்ஷாத் நாராயணன் போலேயே மகாபிரபாவம் உடையது எதுவோ அந்த மந்திரம் எதுன்னா திருவட்டாட்சரம் தான். மூலமந்திராதிகாரத்திலே பல காலம் சாதிக்கிறார், நிரூபிக்கிறார். பெரிய வார்த்தைகளை எடுத்து, அப்போ பூர்வாதி ரிஷிகளுடைய வார்த்தைகளை எடுத்து நிரூபிக்கிறார். அதனால திருவஷ்டாட்சரத்தை விட ஒரு பெரிய சாதனமான மந்திரம் கிடையாது. திருவஷ்டாத்திர பெருமாள் என்ன மகிமையுடையவரோ, அதே போல பெருமாளுக்கு எப்படி தன் பிரபாவம் தானறிய மாட்டானோ, அதுபோலே திருவஷ்டாட்சரத்தையும் திருவஷ்டாட்சரத்தினுடைய பெருமையும் நாராயணன் அறிய மாட்டான் என்று சாதிக்கிறார் மூலமந்திர அதிகாரத்தில். தன் பெருமையை அறிய மாட்டார் போலே தன்னுடைய திருநாமத்தின் பெருமை, நாராயண திருநாமத்தின் பெருமையையும் பெருமாள் அறிய மாட்டார் என்று அவ்வளவு நாராயண மந்திரத்தினுடையதான பெருமையை கண்டு பார்த்தால் வாசுதேவ விஷ்ணு மந்திரங்களுடைய பெருமையும் ஏகதேசம் என்று ஒதுக்கி தள்ளுறார் சுவாமி தேசிகன். ஒதுக்கி தள்ளுறார் ரகசிய திரேசாரத்தில் விஷ்ணு வாசுதேவ சப்தங்களாலே அந்த மந்திரங்களாலே என்ன அர்த்தம் சாதிக்க முடியுமோ எல்லாம் ஏகதேசம்னு ஒதுக்கி தள்ளுறார். அப்படியாக்கும் நாராயண மந்திரம் விசேஷம். அதனாலே நம்ம பெரியாண்டவன் சம்பிரதாயத்தில் அது விசேஷமாக 2 ஆச்சாரியாள் இப்படி ரொம்ப நாராயண மந்திரத்திலே ரொம்ப நிஷ்டையோட ரொம்ப ஊற்றத்தோடு ரொம்ப சாதிச்சு வச்சுருக்கா. அதில் பெரியாண்டவன் போலே காடந்தேத்தி ஆண்டவன் அடுத்தவர். பெரியாண்டவனுக்கு அப்புறம் சின்னாண்டவன், சின்னாண்டனுக்கு அப்புறம் காடந்தேத்தி ஆண்டவன். ஆனால் இப்படி யோகீஸ்வராளாய் யோக பிரபாவத்தினாலே நாராயண மந்திரத்திலே சித்தி அடைஞ்சு அதனாலே அபரிமிதமான ஒரு திவ்ய பிரபாவத்தோட இருந்த ஆச்சாரியாள் வரிசையிலே பெரியாண்டவனையும் காடந்தேத்தி ஆண்டவனையும் நம்ம ஆண்டவன் சம்பிரதாயத்திலே சொல்லணும். மற்றவாளுக்கு எல்லாம் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுலேயும் யார் குறிப்பாக வசந்தவான்னா இவா ரெண்டு பேரை. பெரியாண்டவன் அப்படி திருவட்டாட்சரத்திலே சித்தி அடைஞ்சார். இது 5 வருஷம் இது போல அதை அதுக்காகத்தான் ஆகாரத்தை சுருக்கினார். ஆகாரத்தை சுருக்கினார். சன்னியாசிகளுக்கு ஆகாரம் ஒருவேளைன்னு சொல்லியிருக்கு, அதுவும் ஒருவேளை எட்டு கவளம்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் ரொம்ப சிரமம், அது சன்னியாசி தர்மத்தையே அனுஷ்டிக்கிறது சிரமம்தான். ஆனால் அது அப்படியே அனுஷ்டிச்சார் சுவாமி. முடியாததை சொல்லுமா சாஸ்திரம், தப்பான வழியை காட்டுமா சாஸ்திரம், அப்படியே இருந்து தான் பார்க்கணும்னு அப்படியே இருந்து பார்த்து காட்டினார் அவர். அதனாலே சன்னியாசிகளுக்கு பல நாள் பிக்ஷை சொல்லலை. இந்த வருஷப்பிறப்புன்னா பிக்ஷை கிடையாது, ஏகாதசின்னா பிக்ஷை கிடையாது, நிறைய அநேகமாக பர பாதி நாள் பிக்ஷையே வராது. ஆனால் பிக்ஷை எடுக்கிறது அப்படின்னாலும் சுவாமி ஏதோ ரெண்டு ஒரு ஆற்றுல மாத்திரம் போய் பிக்ஷை எடுப்பார். அப்போது சுவாமிக்கு சின்ன வயசு இல்லை, ஆரம்பத்தில் சுவாமிக்கு சின்ன வயசு 30 வயசு தானே. அதனால எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வயசும் ஆகணும், பேரும் வரணும், அப்போ தான் மற்றவா மதிப்பா. ரொம்ப சின்ன வயசுன்னா அது மதிப்பு வர்றதும் சிரமந்தான். அவர் ஒன்றும் மதிப்பை எதிர்பார்த்தவர் இல்லை. அதனால சின்ன வயசுல அவர் பிக்ஷை எடுக்க போனால் ஏதோ அதுவும் எல்லா ஆங்கிலையும் போய் எடுக்கவும் முடியாது. அதனால சுவாமியினிடத்துல ரொம்ப ஓரளவு அந்த சிறு வயசுலேயே அவரிடத்துல கௌரவ புத்தியோடு பெரிய மகான் என்று தெரிந்து கொண்ட சில ஆண்களே மாத்திரம் போய் பிக்ஷை எடுப்பார். அதில் ஸ்வச்சந்தம் நரசிம்மாச்சார்னு ஒரு சுவாமிகள் இருந்தார், இதில் உத்தரவீதியில் அந்த திருமாளிகை இன்னும் இருக்குது. பெரியாண்டவன் போய் பிக்ஷை எடுத்துட்ட திருமாளிகை என்று சொல்ல முடியாத திருமாளிகை இன்னும் இருக்குது. இப்பொழுது கீழ் உத்தரவேதியிலே ஆசிரமத்தினுடைய அந்த ஹைதராபாத் ஹவுஸ் என்று இருக்கேன், அதிலிருந்து ஒரு 4-5 ஜாம் இடது பக்கமாக தள்ளி போனால் அந்த திருமாளிகை இன்னும் இருக்குது. அநேகமாக அந்த ஆற்றுக்கு தான் போய் பிக்ஷை எடுப்பார் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த ஒரு ஆற்றுல தான் எடுப்பார்னு இல்லை. சன்னியாசிகளுக்கு பிக்ஷை எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்குன்னா ஒவ்வொரு ஊராக போவா, அதனால் அவள் யாருன்னு யாருக்கும் தெரியவும் தெரியாது. ஆனால் பெரியாண்டவன் அப்படி ஒவ்வொரு ஊராக போயிட்டு இல்லை, காலம் வித்தியாசமாக இருக்குது. அத்தையோ ஸ்ரீரங்கே சுகமாசுவன்னு பெருமாளுமே சன்னியாசியாக இருந்தாலும் கூட ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் நித்தியவாசம் பண்ணலாம் என்று பெருமாள் திருவாக்கு பாஷ்யக்காரருக்கு உண்டு. அப்படின்னாலே ஸ்ரீரங்கத்திலேயே எழுந்திருந்தார் பல காலம். ஆனால் ஸ்ரீரங்கத்து யாத்திரையாகவும் எழுந்தினார், அது பின்னாடி சொல்கிறேன். சுவாமி அது பிக்ஷை எடுக்க போனால் அந்த ஒரு ஆற்றுல எடுப்பார். ஆனால் பொதுவாக சன்னியாசிகளுக்கு பிக்ஷைன்னா எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்குன்னா ஒரு மத்தியானம் ஒரு 2 மணி 2.5 மணி வாக்கில் கிளம்பி போகணும் பிக்ஷை எடுக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி போகக்கூடாது, ஏன்னா பிக்ஷை சாதிக்கிறவா அவள் ஆற்றுல அவள் பெருமாள் திருவாராதனம் வைஸ்வதேவ ஆராதனெல்லாம் முடிச்சு அவள் அப்புறம் அவாத்துல அவள் எல்லாரும் சாப்பிட்டு மற்றவா எல்லாரும் சாப்பிட்டு அவிட்டு அவளே திருவாராதனத்தும் போது அதிதிகளுக்கு என்று ஒரு அன்னம் கொஞ்சம் எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருக்கோ இல்லையோ, அதுபோல அவள் எடுத்து வச்சுருப்பாள். அவள் எடுத்து வச்சுட்டு அவள் சாப்பிட்ருவா. அது மாதிரி அவள்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சா, அவளுக்கு தேவையெல்லாம் தீர்ந்து போச்சா அப்படின்னு அது ஒரு 2-3 மணிக்கு மேலே அவளுக்கே தெரியுமோ இல்லையோ. அதுக்கப்புறம் அந்த ஒரு உத்தேசமான சில கிரகங்களிலே போய் அவளிடத்திலே போனான்னா அதுவும் ஒரே ஆற்றுலேயே போய் அவளுக்கு பாரமாக இல்லாமல் ஒரே ஆத்துல பாரமாக இல்லாமல் ஒரு ஆம் ரெண்டாம் அப்படின்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு பிடி அப்படி வாங்கிட்டு வந்து அதுவும் 7 வீட்டுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அப்படி 7 வீட்டுக்கு மேலே எடுத்தோன்னா அவள் ஆற்றுல ஒரு படி போட்டால் கூட எப்படியும் ஒரு 8 கவளம் சாதம் கிடச்சிருமோ இல்லையோ. அப்படி அவ தொந்தரவு இல்லாமல் அந்த கிரகத்த தர்மத்தை நடத்தின்னு வர மகான்களுக்கு தொந்தரவு இல்லாமல் ஏதோ ஒரு படி சாதம் போடுவது போல எப்படியோ தலிகையில் எப்படின்னா ஒரு படி வீணாத்தான் போகிறது. அது மாதிரி அவள் தலிகையிலே அவளுக்கு அதிகப்படியாக தானே வீணாக போகக்கூடியதான பிரசாதமாக அதுவும் ஒராம் என்று நிர்பந்தம் இல்லாமல் அப்படி ஒரு 7 ஆண்களில் சப்தாகாரான் பிக்ஷித்வான்னு சொல்லியிருக்கார். 7 வீடுகளிலே போய் பிக்ஷை எடுத்து சேர்த்துக்கணும்னே சொல்லியிருக்கார் அவர். அதனால் அதிகபட்சம் 7 வீடுன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா கட்டாயம் 7 வீடுகளிலே போய் ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு படியாக வாங்கிட்டு போய் என்னும் சொல்லலாம். அந்த அளவுக்கு யாருக்கும் தொந்தரவே பண்ணாமல் யாருக்கும் சிரமமே இல்லாமல் நல்ல மகான்களாக இருக்கிறவா. அந்த காலத்திலே எல்லாருமே அனுஷ்டானத்தில் ஒன்றும் குறவு கிடையாது. அதுலேயும் சாஸ்திரம் சொல்லித்து அவாத்தில் என்ன அனுஷ்டானம் ஏற்றத்தாழ்வு குறவு இருக்கோன்னு சன்னியாசி பார்க்க வேண்டாம்னு சொல்லித்து அவருக்கு எல்லாத்தையும் துறந்தவருக்கு அவள் ஆழாத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்து விசாரித்து வச்சுண்டு அவன் நன்னா தான் நடந்துக்கிறாளா, அப்புறம் அவாத்து மாமி ஆற்றுல தூரம் குளிக்கிறாளா, கணத்து குளத்தில் போய் தூரம் குளிக்கிறாளா, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதா வேலை அவருக்கு. அதனால் அனுஷ்டானம்னு சொன்னான்னா ஓரளவு நல்லவா என்று தெரிஞ்சு கொண்டா அவாத்து வாசல்ல போய் நின்று அவா பிரசாதமா அவா சாப்பிட்ட பிரசாதம்ன்றது நிச்சயமா அது சரீரத்துக்கு கெடுதலா இருக்காது. அதனாலே அந்த பிரசாதத்தை வாங்கி கொண்டு ஏழு ஆண்களில் வாங்கி கொண்டு அதை திரட்டின்னு வந்து வந்த பிரசாதம் பகவத் பிரசாதம், இது நமக்கு கிடைச்சிருக்கிறது பகவான் நமக்கு சுத்தமாக்கி கொடுத்துருக்கிற பிரசாதம், அதனாலே இந்த பிரசாதத்துக்கு சுத்தி குறைவு இல்லை என்று அந்த அளவில் அதுக்கு மேலே அதை பற்றி யோஜனை பண்ணிட்டு கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு இருக்காம கிடைச்ச பிரசாதம் பகவத் பிரசாதமாய் சுத்தமான பிரசாதமாய் இருக்கு என்று அந்த பிரசாதத்தை அப்படியே திருத்துழாய் சேர்த்து பெருமாளுக்கு தான் 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 தன்னுடைய பெருமாளுக்கு மீண்டும் திருவாராதனமாக கண்டருளம் பண்ணி அதை சாப்பிடணும். அவ்வளோதான் இப்படி சொல்லியிருக்கு சன்னியாசிகளுக்கு இப்படி ஆகும். அதனால் ஆனால் காலப்போக்கில் எத்தனையோ நிர்பந்தங்கள்லாம் வந்துடுத்து. இன்னைக்கு நாம் பார்க்குறதெல்லாம் பழைய வாழ்க்கைய அனுஷ்டானத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா அது முடியாது. இன்றைக்கு இருக்கிற லோகத்தினுடைய நிலைமை ரொம்ப துச்சமாக இருக்குது. அதனால் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கறதுக்காக சொல்லலை, அது நிச்சயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்படியாக இப்படி இருந்த மகான்களுக்கும் இப்போ ஏற்பட்ட ஆச்சாரியாளுக்கெல்லாம் கூட இப்பொழுது இருக்கிற துர்தசை ரொம்ப விசேஷமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு மனுஷியாள் ஒரு நல்ல அனுஷ்டானத்தோடு இருக்கிறவாள் என்று ஒரு பிக்ஷை சேர்க்கறதுக்கு ஆச்சாரியாளுக்கு கிடைக்கிறது எல்லா சம்பிரதாயத்திலையும் ரொம்ப துர்லபமாக இருக்குது, மகா கஷ்டமாக இருக்குது. இதை எல்லாரும் தெரிஞ்சுன்னு இருக்கோம். பெரியாண்டவன் அப்படி எழுதியிருந்தார், அந்த சாஸ்திரம் சொன்னதை அப்படியே அனுட்டிச்சுண்டு எழுதியிருந்தார். அதில் முக்கியமாக சொச்சனும் நரசிம்மாச்சார்னு ஒரு ரொம்ப சச்சிஷ்யவர், அவர் அவரை ரொம்ப விசுவாசமாக இருந்தார். அவரிடத்துல அவாத்திலே போய் கிரகிச்சுக்கிற வழக்கம் உண்டு. சுவாமி அதை எடுத்துன்னு அதை ஏழை பண்ணின்னு வந்து அந்த அன்னத்தை ஏழை பண்ணின்னு வந்து எட்டு எட்டு கவலம் தான் சீகரிச்சுண்டாகும். அதையும் திருத்துழாவை சேர்த்து அதையும் இன்னும் சொல்லியிருக்கா போன வாரமே சொன்னேன். ஏன்னா பெருமாளுக்கு சேர்த்து அன்னமான அப்படின்னாலே அதில் நெய் சேர்த்து தான் மூடனை பெய்து முழங்கை வழிபாருன்னு சுபதுவாசி வைஷ்ணுவாள் பரிபாஷையை உண்டாச்சே, அதில் நெய்யடை நல்லதோர் ஜோரம்னு எதுவும் அத்தாணி சேவகமும் கையடை காயும்னு பெரியாழ்வார் பெருமாளுக்கு தலைக்கு சமர்ப்பிக்கச்சே நிறைய நெய் சேர்த்து சமர்ப்பிக்கிறார் சமர்ப்பிப்பான்றத சொல்கிறார். ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற ஆளுக்கள் நெய்யினாலே ரொம்ப அலர்ஜியாக இருக்குது, கொழுப்பு அதிகமாகுது, கொலஸ்ட்ரால் அதிகமாகுது. இது இதனாலன்னா இது இந்த காலத்துடைய ஆகாரங்கள் இப்போ அடிக்கடி சாப்பிட்டு அப்போல்லாம் அப்படி இல்லை, அது அந்த ஆகாரமானது வயிற்றுக்கு போனால் ஏற்கனவே வயிறில் எதையும் ஜீரணிக்கக்கூடிய அளவில் வயிறு உபவாசத்தோடு இருந்திருக்கும்ன்றதுனால அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த நெய்யாக இருந்தாலும் கூட அது சன்னியாசிக்கு வேண்டாமே, எதுக்கு சரீரத்துக்கு புட்டியாக ஒரு வத்துமும் வேண்டாமே என்று அது ஆரோக்கியம் இந்திரிய ஔல்பண்யம் ஐஸ்வர்யம் சத்ருசாலிதா வியோகோ பாந்தவைராயு கிந்தத் ஏனாத்திர துஷ்யதே என்று நல்ல ஆகாரமாக சாப்பிட்டான்னா இந்திரியம் கொழுத்து போனான்னா அது இந்திரியம் கொழுத்தது கொழுத்தபடியே அது அதுக்கு வேண்டிய விஷயங்களையெல்லாம் குண்டா குண்டான்னு கேட்கும்ன்றதுனால ஆரோக்கியத்தை சன்னியாசி அபேட்சிக்கவே வேண்டாம். அவருடைய ஆசை என்னவா இருக்கணும்னா அது எந்த ஆரோக்கியம் வரதா இருந்தாலும் அது யோகத்தினாலே வந்தால் போகும், அது ஆகாரத்தினாலே வர வேண்டாம் என்று இருப்பா. அதே போல தான் சுவாமி அது பெரியாண்டவன் அந்த அந்த அன்னத்தை அதை காவேரியிலே கொண்டு போய் நின்னா அலசி எடுத்து அந்த சிக்கல்னு வேறு, அவ அந்த பிக்ஷை எடுக்கிறதான அந்த வஸ்திரம் இருக்க வஸ்திரத்துக்கு சிக்கல்னு வேறு, அது சிக்கியம்னு சொல்கிறது, அது நம்ம சாதாரண பாஷையில் சிக்கல்னு அது சிக்கியம்னு வேறு, இது சம்ஸ்கிருதத்தில் அந்த வார்த்தைக்கு சிக்கியம்னு வேறு. அந்த சிக்கியம்ன்றதான அதில் அந்த வஸ்திரத்தை விட போட்டு அதை அலசி எடுத்து அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்திலேயே திருத்துழாய் சேர்த்து தன்னுடைய இஜ்யாராதனமாக பெருமாளுக்கு கண்டருளம் பண்ணி அதுக்கப்புறம் அதை சுவீகரிப்பார், எட்டு கவலம் சுவீகரிப்பார் என்று இப்படி பெரியாண்டவன் ரொம்ப நிஷ்டையோடு எழுந்தருள் இருந்தார். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்களுக்கு தெரிய ஆரம்பித்த பொண்ணு பிரமிச்சு போயிட்டா, இப்படி ஒரு சன்னியாசியா, இப்படி ஒரு சன்னியாசியா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியாளெல்லாம் கூட இந்த சுவாமி இன்னும் அதிக வைராக்கியத்தோடு எழுந்தருள் இருக்கார். கையில் ஒரு புஸ்தகம் கிடையாது, எல்லாம் கையில் புஸ்தகம் வச்சுக்கிறது கிடையாது, அது புஸ்தகத்தை வச்சு காப்பாற்றணும், காப்பாற்றுறதுக்கு ஒரு இடமும் ஒரு இடத்துக்கு மடம்னு அப்படியே வளர்ந்துட்டே போகிறதோ இல்லையோ ஒன்றும் கிடையாது சுவாமிக்கு. அதில் பல பேருக்கு என்னென்னவோ இந்த சுவாமிக்கு ஒன்றும் தெரியாது போல இருக்கு, எல்லாம் வாசித்ததெல்லாம் மறந்து விட்டார் போல இருக்கு, அதனால் இந்த சுவாமி ஒன்றும் தெரிஞ்சுக்கல, அவர் ஜபம் பண்ணின்னு உட்காந்துட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் ஜபம் பண்ணின்னு உட்காந்துட்டு இருக்காரு, சாப்பிட்றது கிடையாது அப்படின்னு அப்படி சில பேர் நினச்சுண்டா. எவ்வளோ வசதியாக இருந்தாலும் அதுலேயும் ஒருவேளை எல்லாம் தப்பாக தான் இருக்குமோ, இவ்வளோதானோ எல்லாம் ஒரு சாமானியந்தானோ, எல்லாம் மட்டும்தான் அப்படின்னு ஜெகத்தில் நினைக்கிறது எந்த நாளும் உண்டு, அது அந்த நாளிலையும் உண்டு. அதனால பெரியாண்டவனுக்கு இப்படி ஒரு பேரும் வந்துடுத்து. அந்த சுவாமி வெறும் ஜபந்தான் பண்ணிட்டு இருப்பார், ஒன்றும் ஆனால் ஆரம்பிச்சு சாப்பிட மாட்டார், ஏகாந்தமாக வெறும் ஆண்டி மாதிரி சுற்றிட்டு இருக்கார் அவர், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவருக்கு ஒன்றும் பெரிய ஞானம் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த காலத்திலே பெரிய மகாமகா பண்டிதாள், மகாமிகமோபாத்தியாயாள், அப்படியே சண்ட பிரச்சண்டமாக வாதம் பண்ணக்கூடியவா, அந்த மாதிரி அப்படியே ஒரு கோடிக்கு சத கோடி வாதம் பண்ணக்கூடியவாள், அப்படியெல்லாம் பெரிய பண்டிதாள் இருந்த காலம் அது. அதுவும் அந்த காலத்திலே படிப்புன்னு சொன்னான்னா இப்படியான வைதிக படிப்பு தான் படிப்பு. பிராமணாவை பொறுத்த வரைக்கும் வைதிக படிப்பு தான் படிப்பு, இங்கிலீஷ் படிப்புலாம் படிப்பு கிடையாது. அதனால் ரொம்ப பிரசித்த பண்டிதாளெல்லாம் பார்த்தவா சபையில் அப்படியே அழகழகாக ஏகமாக புட்டு புட்டு வைக்கக்கூடியவாளெல்லாம் பார்த்தவாளுக்கு ஒரு வார்த்தையும் பேசாமல், ஒருத்தருடைய முகத்தையும் எடுத்து பார்க்காம, யாரோடையும் எந்த சேர்த்தையும் வைத்து கொள்ளாமல் ரங்கநாதனை சேவிக்க வருது, அப்படியே ஏகாந்தமாக அப்படியே உருக உருக சேவிப்பார் அவரே. அப்படி யார் கண்ணிலையும் படாமல், யாரும் தன்னை கவனிக்கிற படிக்கும் இல்லாமல் ஒதுங்கி தானே ஒதுங்கி ஒதுங்கி அப்படியே போனார்னா, கவுள்ளிடக்கரையோரமாக ஏதோ ஒரு எறும்பு ஊர்வது போல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற இவரை பார்த்தான்னா, இவருக்கு அப்படி அவருக்கு ஒன்றும் தெரிய விஷயம் தெரியாது போல இருக்குன்னு நினச்சுன்னுட்டா. அதுவும் உண்டு, இதனால் வந்தக்கூடிய பேச்சுக்களெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். அப்படி எழுதியிருந்தார். இப்படி எழுதியிருக்கிற காலத்தில் ஒரு ஒரு சுமார் ஒரு 10 வருஷ காலம் இருக்கும், அது கரெக்டாக இத்தனை வருஷம்னு யாரும் சொல்லலை. இப்போ அடுத்தது திருத்துறப்பூண்டிய ஆண்டவனும் திருநாடு அலங்கரிச்சாச்சு. அப்புறம் திருத்து அது வரைக்கும் சிஷியாள் வழுத்தூர் ஆண்டவனிடத்துலேயே ஆசிரியிச்சு, அதுக்கப்புறம் அதே ஸ்ரீரங்கத்திலேயே வழுத்தூர் ஆண்டவன் திருவடிவாரத்திலே ஆசிரியிக்கணும்னு ஆசைப்பட்டவா, வேறு யாருக்கு திருத்துறப்பூண்டிய ஆண்டவன் தான் எழுதியிருக்காருன்னு அவரிடத்துலேயே ஆசிரியிச்சுட்டு இருந்தா. அப்புறம் திருத்துறப்பூண்டிய ஆண்டவனும் திருநாட்டுக்கு எழுந்ததுக்கப்புறம் யாருக்கிட்ட ஆசிரியிக்கிறது என்றால் தெரியல. அதே சமயம் வழுத்தூர் ஆண்டவனுடைய மற்ற சிஷியாள்லாம் இருந்தா, மற்ற சிஷ்ய பரம்பரையெல்லாம் இருந்தது. முனியே சொன்னனே, வழுத்தூராண்டவனுக்கு ஆண்டிக்காட்டு சுவாமின்னு ஒரு விசேஷமான ஒரு பெரிய சித்த புருஷர் அவர், அந்த மகான் அவர் சிஷ்யராக இருந்தார். அவரிடத்திலே ஆசிரியிச்சு திருவேந்திரபுரம் சுவாமி முதலானவாள்லாம் அந்த பக்கத்திலே அங்கே அவரிடத்திலே ஆசிரியிச்சவா தான் கருடபுரம் சுவாமின்னு சொல்கிறது. கருடபுரம் சுவாமி பரம்பரைகளில் அவள்லாம் இருந்தால் இப்படி பல பரம்பரைகள்லாம் இருந்தது. அதே அன்னையாரி மகாதேசிகன் ஒரு சிஷ்யர் வேதாந்த ராமானுஜ சுவாமிக்கு, அவருடைய சிஷ்யராக நாவல் பார்க்கறது சேர்ந்தவள்லாம் இருந்தா என்று அதெல்லாம் பார்த்தோம். நாவல் பார்க்கணும்னே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது சுவாமி நம்ம பகல் தீவிட்டி ஸ்ரீனிவாச ராகவாச்சார்னு திருநாமத்தோடு பெரியாண்டவன் பூர்வாசிரமத்தில் எழுதியிருந்தபோது அவருக்கு விவாகமாச்சுன்னு சொன்னமோ இல்லையோ, அவருக்கு மாமனார் அதாவது வேட்டாம்னு சொல்கிறோமே, வேட்டாம் வந்து நாவல் பார்க்கம்தான். அது நாவல் பார்க்கறதுல ஒரு குமார தாத்தாச்சார் என்று திருநாமம்னு நினைக்கிறேன், அவருடைய மாப்பிள்ள தான் சுவாமி. அவர் நாவல் பார்க்கறதுக்கு எழுதுவார். நாவல் பார்க்கம் அக்ரஹாரம் பெரிய சதுர்வேத சதக்ரது ஸ்ரோத்ரியம் நாவல் பார்க்கம்னு பெரிய பிரசித்தியை அடைஞ்சதான கிராமம் அது. மகான்கள் பல பேர் பரம்பரையாக அந்த கிராமத்திலே ரொம்ப பெரிய வித்வான்களாயும் அனுஷ்டானபரர்களாயும் எழுந்துருளிருந்தாலும் இல்லையோ, அந்த சமயத்தில் அந்த சுவாமி நாவல் பாக்கத்தில் தன்னுடைய மாமனார் கிரகம் என்பதனாலே அங்கேயும் அவருக்கு போய் வர பரிச்சயம் இருந்தது. அதே போல் அங்கே இருந்த மகான்களோட பேசி அந்த சிறு வயசுலே அவளோட பேசுவது, அவளுடையதான சாஸ்திர விசாரங்கள்லாம் பண்ணுவது என்று சுவாமி அப்பையும் ரொம்ப மகாமேதாவியாக எழுந்தருள் இருந்தார் என்று சொல்லுவா. அந்த சுவாமி நாவல் பார்க்கும் அக்ரஹாரத்தில் கோவிலில் தேசிகன் விக்கிரகம் இல்லையே, தேசிகன் விக்கிரகம் பண்ணி வைக்கணுமே என்று அவள் கையில் ஒரு மோதிரம் போ கல்யாண மோதிரமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது 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 கையில் ஒரு பவிய மோதிரம் சாத்தின் இருந்தார். அந்த மோதிரத்தை அதை அப்படியே ஒரு சில்பின் இடத்துல கொடுத்து, அப்போ இந்த மோதிரத்துக்கு காசுக்கு தேசிகன் விக்கிரகம் உன்னால் எவ்வளவு பண்ண முடியுமோ, எவ்வளவு பெருசு பண்ண முடியுமோ அவ்வளவு திட்டமான ஒரு ஆக்கிருத்தியில் தேசிகன் விக்கிரகம் பண்ணி கொடுன்னு அவனிடத்துலேயே சொல்லி அவன் ஒரு விக்கிரகம் பண்ணி கொடுத்தான் சில்பி. அந்த விக்கிரகத்தை கோவிலில் சுவாமியே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கார், இப்போவும் சேவிக்கலாம். நாவல் பாக்கத்தில் ஸ்ரீநிவாச பெருமாள் கோவிலில் தேசிகன் கொஞ்சம் சின்னவராக இருப்பார். சாதாரணமாக தேசிகன்னா நமக்கு தெரிஞ்ச ஓரளவு 1 அடி 1.5 அடி 1.5 அடி அந்த மாதிரி 1.5 அந்த மாதிரி ஒரு இவர் கொஞ்சம் அந்த 1 அடியோட குறைவாக இருப்பார் இவர். ஏன்னா சுவாமி தன்னுடைய கையில் திருக்கரத்தில் இருந்த மோதிரத்தை ஒரு சில்பியனிடம் கொடுத்து அந்த சில்பியனிடம் இந்த இந்த மோதிரத்துக்கு உண்டான அளவுக்கு உன்னாலே என்ன தேசிகன் விக்கிரகம் பண்ணி தர முடியுமோ அந்த மோதிரத்துக்கு உண்டான அந்த திரவிய செலவுக்கு உண்டான தேசிகன் விக்கிரகம் பண்ணி கொடுப்பான்னு சொல்லி அதை கோவிலில் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கார். இப்போவும் சேவிக்கலாம் நாவல் பாக்கத்தில். நாவல் பார்க்கணும்னே அந்த ஞாபகம் வந்தது. அன்னையாரி மகாதேசிகன் நாவல் பாக்கத்தை சேர்ந்தவர். நாவல் பாக்கம் சிஷியால் அவள்லாம் இருந்தால், வழுத்தூர் ஆண்டவன் சிஷியால்லாம் இருந்தா, ஆனால் இப்போ திருத்துறப்பூண்டி ஆண்டவனிடத்திலே ஆசிரியிச்சவான்னு இருந்தவாளுக்கு மேற்கொண்டு திருத்துறப்பூண்டி ஆண்டவனுடைய சிஷ்யரா இந்த சுவாமி இருக்கார் பெரியாண்டவன். ஆனால் இவரோ ஒரு சிஷியனுக்கும் ஒரு காலக்ஷேபமும் சொல்கிறதா இல்லை. இவர் சொல்லுவாரானே தெரியல, இவர் சிஷியாலை சுவீகரிச்சுப்பாரானே தெரியல. அதனால் ஒரு ஒரு நிர்கதி ஆகி போச்சு திருத்துறப்பூண்டி ஆண்டவனிடத்திலே ஆசிரியிச்சவாளுக்கு. அதுக்கப்புறம் அதே போல அந்த திருவடி பலம் உள்ள ஆச்சாரியாள் வேணும்னு பார்த்தான்னா ஒரு நிர்கதியாக போச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் சுவாமியும் ஒருவரத்து ஒருவருக்கும் உபதேசமும் பண்ணாமல் ஏகாந்த சீலராய் திருவட்டாட்சர ஜபபரராய் ரங்கநாதன் சேவை உண்டு, சன்னியாச ஆசிரமம் உண்டு. அதுவும் ஆசிரமம்னு ஆசிரமம்னு குடிசெல்லாம் கிடையாது, கட்டடம்லாம் கிடையாது, எல்லாம் மரத்தடி தான். இப்படி எழுந்திருந்தார். கையில் ஒன்றும் ஸ்ரீகோஷம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ தான் தனக்கு வேண்டிய அந்த காஷாயம் அப்புறம் அந்த சாலக்கிராம மூர்த்தி இவ்வளவுதான் கையில். இதை மாத்திரம் ஒரு கூடையில் வச்சுண்டு இப்படியே சன்னியாசாசிரமத்தில் எழுந்திருந்தார். இப்படி இருந்த காலத்தில் ஒரு நாள் எப்படியாக்கும் பாஷ்யகாரருக்கு அனுகிரகித்து இந்த சம்பிரதாயத்தை பெரிய சம்பிரதாயம் ஆக்கினாரோ பெருமாள், எப்படி தேசிகனுக்கு அனுகிரகித்து பெரிய சம்பிரதாயமாக தேசிகன் சம்பிரதாயம்னு ஆக்கினாரோ, அதுபோல பெரிய பெருமாள் பெரியாண்டவனுடைய சொப்னத்திலே எழுந்தருளி ஏன் இப்படி சந்நியாச தர்மத்தை மாத்திரம் கொண்டாடி கொண்டிருக்கிறீர், நம்ம வாஷிகாரர் போலே தேசிகன் போலே சம்பிரதாய சம்ரக்ஷணம் பண்ண வேண்டாமா, அவதரித்தது சிஷ்யார்களை அனுகிரகிக்கிறதுக்காகன்னு அவதரிச்சதாச்சேன்னு அது சுவாமியிடத்திலே சொப்னத்திலே சந்நியாச தர்மத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறீரே, பாஷ்யகாரர் போலே சிஷ்யோஜீவனம் பண்ணி வையும் என்று நியமிச்சாராம். அதை கேட்டு சுவாமிக்கு, ஆஹா, பெருமாள் நமக்கு தந்ததான இந்த நியமனத்தை, அவர் எதிர்பார்த்துட்டிருந்த இந்த நியமனத்தை இவ்வளவு காலமும் நாம் அதை ஸ்மரிச்சுக்கலையே, இனிமேல் சிஷ்யார்ஜனம் பண்ணணும், சிஷ்யாளுக்கு அனுகிரகம் பண்ணணும் என்று சந்நியாச தர்மத்தை காட்டில் அதுக்கும் மேலானதான தர்மம் தன்னை அண்டி வந்து தன்னுடைய திருவடியை பிடிச்சுண்டு ஆசிரியிச்சு இந்த திருவடி அல்லாது எனக்கு வேறொரு புகழ் இல்லை என்று வந்து நிற்கிற சிஷ்யனை சம்ரட்சிக்கிறது நியாயம்தானே. பாஷ்யகாரர் முதலானவாள்லாம் எவ்வளவு பெரிய மகான்கள், அவளை விடவா நாம் பெரிய சந்நியாச தர்மத்தை பாராட்டி கொண்டிருக்க போகிறோம் என்று அதற்கு மேலே தான் பெருமாள் நியமனமானதுக்கு பிறகுதான். அதான் எப்போவுமே நாம் இந்த பிரவச்சன வரிசையிலே சொல்லிகிட்டே வரேன். எப்படின்னா நம்ம ஆச்சாரியால் எல்லாரும் மாலுகந்த ஆசிரியர், பெருமாள் ஆசைப்பட்டு இந்த ஆச்சாரியனாலே இந்த சம்பிரதாயம் வளர வேணும் என்று பெருமாள் ஆசைப்பட்டு ஆச்சாரியாலை காட்டி கொடுத்து ஆச்சாரியாலை உருவாக்கி கொடுத்து நமக்கு இந்த ஆச்சாரிய பரம்பரையை வளர்த்து வச்சிருக்கார். அதுதான் நமக்கு கிடைச்ச ஆச்சாரிய பரம்பரையில் இருக்கிற அத்தனை மகான்களையும் இதே போல மாலுகந்த ஆசிரியர், பெருமாள் ஆசைப்பட்ட ஆச்சாரியாள் என்று நாம் தெரிஞ்சுட்டோம். அதே போலத்தான் இங்கேயும் பெருமாள் ஆசைப்பட்ட ஆச்சாரியர். திருக்குழந்த தேசிகனை பற்றி சொல்லச்சேவும் சொன்னோம். திருக்குழந்த தேசிகனை ஆறாமுதாழ்வான் தான் ஆசைப்பட்டு கொண்டு தன்னுடைய திருவடிகளிலே வந்து பிரவச்சனம் பண்ணி கொண்டு தேசிக சம்பிரதாயத்தினர் வளர்க்க கடவீர்னு கூப்பிட்டு அனுகிரகிச்சார் அவர். அதே போலதான் வழுத்தூர் ஆண்டவனையும் கூப்பிட்டு அனுகிரகிச்சார். நம்ம திருக்குழந்த தேசிகன் திருவடிகளை ஆசிரயிச்சு சம்பிரதாயம் பண்ண பிரவச்சனம் பண்ண வேணும்னு வழுத்தூர் ஆண்டவனை கூப்பிட்டு அனுகிரகிச்சார். அப்புறம் வழுத்தூர் ஆண்டவனுக்கு ஆண்டவன்றதான திருநாமத்தை பெரிய பெருமாள் தம்முடைய திருவாக்கினாலே சாத்தி அருளினார் அவர். திருத்துறப்பூண்டி ஆண்டவனுக்கிடத்து நம்ம ஆச்சார வழுத்தூர் ஆண்டவன் தான் அவருக்குள்ளே இருந்து பிரவச்சனம் பண்ணுகிறேன் என்று அவரையும் தனக்கு அடுத்த மூர்த்தியாகவே அவருக்கு அனுகிரகம் பண்ணி வச்சார். இப்பொழுது பெரியாண்டவன் பெரியாண்டவனிடத்துல அனுகிரகம் முதலேயே சொன்னோம். அவர் கிரகஸ்தராக இருக்கச்சேவே தேவ பெருமாள் அவருக்கு அவர் திவ்ய புருஷராக சேவை சாதிச்சு இந்த சம்பிரதாயத்தை அபிவிருத்தி பண்ண தேசிய சம்பிரதாயத்தை அபிவிருத்தி பண்ண கடவீர் என்று அனுகிரகம் பண்ணார் என்ற வார்த்தை உண்டு. அதற்கு மேலாக இது சந்நியாச தர்மத்தையே கொண்டாடி கொண்டு ஒருத்தரோடையும் ஒரு வார்த்தையும் பேசி அறியாமல் தியானம் உண்டு, திருவட்டாட்சர ஜபம் உண்டு, சந்நியாச தர்மம் உண்டு என்று ஏகாந்த சீலராய் இருந்து கொண்டிருந்தவரிடத்துல பெருமாள் பெரிய பெருமாள் சொப்னத்திலே தோன்றி அவருக்கு நியமிச்சார். பாஷ்யகாராதிகள் போலே சம்பிரதாய உஜ்ஜீவனம் பண்ண வேணும் அல்லவா, சந்நியாச தர்மத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறீரே என்று பெருமாள் நியமனமாகி அதற்கு மேலே சரி சிஷ்யாள் வரட்டும் ஆசிரியிச்சாள். இந்த திருவடிதான் வேணும்னு வந்து கேட்குறவாளுக்கு நியாயம்தானே, சரணாகர சம்ரக்ஷணம் பண்ண வேணும் எல்லா தர்மத்தை காட்டிலும் உசந்ததுன்னு சொல்லியிருக்கே என்று அந்த சரணாகர சம்ரக்ஷணம் பண்ண ஆரம்பித்தார். வேதத்தில் ஒரு கதை உண்டு, துவஷ்டான்னு ஒரு தேவதை. அந்த தேவதைக்கு புரோடாசம் ரொம்ப பிடிக்கும். புரோடாசம்ன்றது இந்த யாகத்திலே தேவதைகளுக்காக பண்ணக்கூடியதான ஒரு நெய்மாவு, நெய்மாவுன்னு வச்சுக்கலாமே, ஒரு அடை அது. அது நெய்மாவு, நெய்மாவுனாலே பண்ண அடை அது. அந்த அடை ரொம்ப வாசனையாக இருக்கும், தேவதைகளுக்கு பிடிக்கும். நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, தேவதைகளுக்கு பிடிக்கும் அது. அதனால் புரோடாசம், புரோடாசம் நிர்வபேதுன்னு வேதத்தில் அடிக்கடி வரும். அந்த புரோடாசத்தை தேவதைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் துவஷ்டாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சில பக்ஷணம் நாமே ஆற்றுல சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு குறவாக பிடிக்கும், துவஷ்டாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிடிக்கிற அளவுக்கு கிடைக்காது. இவ்வாளுக்கு இவ்வளவுதான் சொல்லியிருக்கு, புரோடாசம்னா இவ்வளவுலாம் சொல்லணும்னு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோ இல்லையோ. அதனால அந்த அவிசா வரக்கூடிய புரோடாசம் ரொம்ப குறவாக இருந்தது. அதனால் இந்த தொஷ்டான்ற தேவதை என்ன பண்ணுமா, யாகத்தில் புரோடாசம்னு பண்ணி வச்சா அந்த புரோடாசத்தை நேரடியாகவே போய் அமிச்சு வச்சுட்டு போயிடுவானோ. எப்படின்னா எலி வேஷம் போட்டுண்டு அந்த புரோடாசத்தை பண்ணி வச்சா சாப்பிட்டுட்டு போயிடுவானோ. இந்த உபதிரவம் தாழாமல் ஒரு நாள் தேவதைகள் ரொம்ப கோவிச்சுண்டு இந்த தொஷ்டாவை முதல்ல ஒழிச்சு கட்டினாதான், இவன் என்ன இப்படி யாகத்தை கெடுக்கிறவனாக இருக்கான், நமக்கு என்று பிடிச்சி வச்ச புரோடாசத்தை இவன் சாப்பிட்டுட்டு போகிறான்னு எல்லா தேவதைகளுக்கும் கோபம் வந்து அந்த தொஷ்டான்ற தேவதையை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு இப்போ கிளம்பிட்டான். எல்லாரும் மொத்த பேரும் திரட்டின்னு ஓடினா அவனும் இங்கே அங்கே ஓடி பார்த்தான், எங்கேயும் ஓடினாலும் அவனால் தப்பிக்க முடியல. மொத்த தேவதைகளும் விரட்டினா அவன் எங்கே போவான் பார்த்தான். இந்த தேவதைகள்லாம் சேர்ந்து அவ பத்திரிமார்களோட தானே யாகசாலைக்கு வரா. அந்த அந்த தேவ அந்த தேவதைகளுடைய பத்னிகள் இருக்கிற இடத்துல போய் போய் ஒழிஞ்சுன்னு அவன் இவாள்லாம் விரட்டின்னு வந்தால் தேவதா பத்திரிகள் இருக்கிற இடத்துல வந்து போனால் அவள்லாம் நகரங்க முதல்ல இந்த பையில ஒழிச்சு கட்டணும் அப்படின்னா அவள் சொன்னால் விடமாட்டோம், உங்களெல்லாம் அனுமதிக்க மாட்டோம்னுட்டா. அவள் என்ன அனுமதிக்க மாட்டோம், ஆத்துக்கார சொல்கிறோம் நாங்கள் இடம் விடுங்கோ அப்படின்னா, இல்லை அனுமதிக்க ஆத்துக்கார சொன்னால் கேட்க மாட்டீங்களா அப்படின்னா, கேட்க மாட்டோம் அப்படின்னா, ஆத்துக்கார சொன்னது கேட்கறது தர்மமாச்சே, கேட்காமல் இருக்கிறது பாவமாச்சே அப்படின்னா, பரவாயில்ல இது எங்களுக்கு பாவம் கிடையாது அப்படின்னா, ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தஸ்மாத விபத்தியம் பிரபன்ன பிரதிப்ரயச்சந்தி அப்படின்னு எடுப்பா பெரியவா. இப்போ ஏற்பட்டவன் கொலையே பண்ண வேண்டிய அளவுக்கு பாவம் பண்ணவனாக இருந்தாலும் அடைக்கலம்னு காலில் வந்து விழுந்து ஒரு நம்மிடத்திலே வந்து புகுந்து கொண்டான்னா அவனை கட்டாயம் காப்பாற்றணும், அது ஆத்ம தர்மம். ஆத்துக்காருக்கு அடங்கி நடக்கணுன்றது பொண்டாட்டிக்கு, அது என்னென்னா அது சரீர தர்மம். அது இந்த ஜென்மாவில் இந்த ஆத்துக்காருக்கு இந்த மாதிரியான நம்ம பத்னியாக இருக்கோம் அப்படின்றது இதே மாதிரி எல்லா ஜென்மத்திலையும் உண்டுன்னு நிச்சயம் இல்லை. அதெல்லாம் சாஸ்திரத்தில் இப்போ இப்பொழுது உங்களுக்கு பத்னியாக இருக்கோம்ன்றது சரீர தர்மம் அது. ஆனால் ஆத்ம தர்மம்னு ஒன்று உண்டு, அது சரணாகதி பண்ணவனே எப்படியும் காப்பாற்றி தான் ஆகணும்னு ஆத்ம தர்மம் உண்டு, அதனாலே விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா இப்படின்னு வேதம் இந்த கதையை சொல்லி சரணாகதன் அதை சம்ரட்சிக்க வேண்டியது ஆத்ம தர்மம். அந்த சரணாகதனை கைவிட்டான்னா தன்னுடைய ஆத்ம தர்மத்தையே கைவிட்டார் போலேன்னு அந்த இடத்துல காட்டுறது வேதம். அதனால தான் இங்கேயும் சன்னியாசிகளாக இருந்து உபதேசம் பண்ணக்கூடாது, அவள் வந்து சிஷ்யார்ஜனெல்லாம் பண்ண வேண்டியதில்லை அப்படின்லாம் சொல்லி வச்சிருக்கச்சே, ஏன் சுவாமி உங்கள் ஆச்சாரியால் மாத்திரம் இது போல சன்னியாசி தர்மத்துக்கு மேலாக இந்த சிஷ்ய சம்ரக்ஷணம் பண்ணிட்டு இருக்கான்னா, இங்கு சிஷ்ய சம்ரக்ஷணம்ன்றது ஆத்ம தர்மமாக இருக்கிறதுனால இதை பண்ணணும்னு பாஷ்யகார் திருவுள்ளப்பட்டார். அதேனாலே அதே போல சன்னியாச தர்மத்திலையும் சிஷ்ய சம்ரக்ஷணம் பண்ணுறதுன்றது ஒரு பரம தர்மமாக இருந்துட்டு வருது. சுவாமி பிரியாண்டவன் தன்னிடத்திலே தன்னுடைய திருவடியே புகழ்னு வரக்கூடிய ஒரு ரெண்டு சிஷ்யாளுக்கு விசுவாசமாக வரவாளுக்கு அவளுக்கு மாத்திரம் சொல்ல ஆரம்பித்தார் காலக்ஷேபம். கையில் புஸ்தகம் கிடையாது, அதான் அங்கே முக்கியம். சுவாமி ஒன்றும் புஸ்தகத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டவர் கிடையாது. சாதாரணமாக பொதுவாக சொல்லச்சே கோஷவான் ஆச்சாரியான்னு சொல்லுவாள், நிறைய புஸ்தகம் வச்சுருக்கணும் ஆச்சாரியன், ஏன்னா அதெல்லாம் பார்த்துருப்பார். அதனால ஆச்சாரியன்னாலே ஆச்சாரிய லட்சணம் அவருக்கு நிறைய புஸ்தகம் இருக்கணும் அப்படின்றது. இப்போ பார்க்கலாம் இல்லையா, ஒரு ஆற்றுல போனான்னா சில சில பிரே சில விசேஷங்கள்லாம் சாமான்கள்லாம் வச்சுருப்பா, ஓஹோ இதில் இந்த சுவாமிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பா. அதே மாதிரி ஆச்சாரியன் தான் என்ன லட்சணம்னா நிறைய புஸ்தகம் வச்சுருந்தா ஓ சுவாமி ரொம்ப படித்தவர் போல இருக்கு அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் ஏற்படும். அதனால கோசவான ஆச்சாரியான்றது ரெண்டு விதமாயும் உண்டு. அது புஸ்தகம் வச்சுருந்தா தான் ஆச்சாரியன்னு லோகத்தில் ஒரு படாடோபமாக இருக்கும். அதனால எப்படி தகுடி சால்வெல்லாம் போட்டுட்டா தான் வித்வான்னு நினைப்பு வருது, தகுடி சால்வை இல்லைன்னா வித்வான் இல்லைன்னு லோகம் நினச்சி போகிறது. அதுபோல் திருக்குறந்த ஆண்டு வந்து சாதிச்சிருக்கார். அது ஒரு சமயம் சஞ்சாரத்தில் போயிருக்குச்சே ஆச்சாரிய ராமாமிரதத்தில் வரும், அது இந்த மாதம் வரலன்னா அடுத்த மாதம் வரும்னு நினைக்கிறேன். அதாவது சஞ்சாரத்தில் போயிருக்குச்சே, திருநெல்வேலி பக்கமாக எழுதியிருந்தாராம். அப்போ அவரோட யாரோ ஒருத்தர் இப்போ யாரோ ஒருத்தர் கூட சரி ஆச்சாரியால் ஏழுறான்னு சொல்லிவிட்டு அவரும் கூட வந்தாராம். கூட வரைச்சே அவருக்கு வழக்கம் என்னென்னா இந்த தலை துடைச்சிக்கிற துண்டு, அது சிவப்பு கலரில் வச்சுருந்தாராம் அவர் தலை துடைச்சிக்கிற துண்டு. அவர் என்ன பண்ணுவார், அது சஞ்சாரம் போகிறவா என்ன பண்ணுவா, அதை தலைச்சுக்கிற துண்டு அப்படியே இடுப்பில் கட்டின்னு வருவாராம் அவர். அவரை பார்த்தா அவர் தாடியும் மீசியுமா பிரமாதமாக நல்ல தேஜஸ்வியாக 12 திருமணம் சாத்திண்டு அவர் வந்தார். சுவாமியும் அப்போ வெப்பனமாகி அப்போ பௌர்ணமி ஆச்சுன்னா வெப்பனமாயிடும். அதில் ரித்தவ் ரித்தவ் யமினாம்னு சொல்லியிருக்கு. 2 பௌர்ணமி போச்சுன்னா ஒரு வபனம் பண்ணிட்டுருவா நம்ம ஆச்சாரியாள். வபனம் பண்ணிட்டு சுவாமியும் கொஞ்சம் இவரை காட்டில் அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு கம்பீரமாக இந்த சேப்பு துண்டு தலையில் துடைச்சிக்கிற துண்டு சேப்பு இடுப்பில் கட்டிக்கிட்டு ஏழுறத பார்த்தோன்னா அங்கே யாரோ புது மனுஷாலாம் இவரை சாமிச்சு அவர் தான் சாமியார்னு நினச்சிட்டு அவர் காலில் காலில் போய் விழுறாடும் ஆண்டவன் அப்படின்னு சொல்லி எனக்கு எப்படி இருக்கும் பாருங்கோ அப்படின்னு பரிகாசமாக சொல்கிறார். அப்புறம் ஒரு வழியாக அவருக்கு பைசா கொடுத்து பஸ் ஏற்றி அனுப்பிச்சாலாம், இந்த மாதிரி போகிற இடத்துலலாம் அவர் தான் சாமியார்னு விழுறா அப்படின்னு. அதுபோல் தகுதி சால்வு அதெல்லாம் தான் பிரமாதமாக பெரிய ஆச்சாரியால் அப்படின்னு நினச்சிப்பா இல்லையா, கோஷவான ஆச்சாரியான்னு சொல்லியிருக்கு. இங்கே சுவாமிக்கு பெரியாண்டவனுக்கு புஸ்தகமும் கிடையாது கையில், எல்லாம் மனசுலையே இருக்குது, வாசித்தது பூரா மனசில் இருக்குது. அப்படி அந்த அளவுக்கு அந்த வாசித்ததெல்லாம் ஏகசந்தாகிராகின்னு சொல்லி எப்படி பாஷிகார தேசிகன் பட்டர்லாம் எழுதியிருந்தாரோ கூறத்தாழ்வான்லாம் அது மாதிரி எழுதியிருந்த பிரியாண்டவன். சுவாமி என்ன சாதிப்பாரோ அப்படின்னு முதல்ல தெரியாமல் இருந்தது, காலக்ஷேமம் சாதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது நாம் சாட்சாத் பாஷிகார்கிட்ட கேட்குறோமோ தேசிகன்கிட்ட கேட்குறோமோ என்று அப்படி பிரமிக்கும்படியாக இருந்ததான் சுவாமி இடத்துல காலக்ஷேபம் கேட்கறது. அப்படி சுவாமி காலக்ஷேபம் சொல்கிறாரு தெரிய ஆரம்பித்து ஆச்சரியமாக சாதிக்கிறார், ஆச்சரிய அற்புதமாக இருக்குது என்று கேள்விப்பட்டு அப்புறம் சிஷ்யால் சேர ஆரம்பித்தா. அப்படி ஒவ்வொருத்தராக அது வந்து கேட்க அப்புறம் சிஷ்யால் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய பண்டிதாள்னு ரொம்ப பேர் வாங்கினவா, இதர சாஸ்திரத்தில் வியாக்கரண சாஸ்திரத்துலேயே ரொம்ப பெரியவர் சுவாமி, அவர் நியாய சாஸ்திரத்தில் அவர் போல கிடையாது, அவர் மீமாம்சன்னா இவர்கிட்ட தான் பிச்சை வாங்கணும் என்று அப்படியெல்லாம் பேர் வாங்கின மகான்கள்லாம் கூட இந்த சுவாமியினிடத்தில் கேட்கணும், காலக்ஷேபம் கேட்கணும், வேதாந்த சாஸ்திரம்னா இவர்கிட்ட தான் கேட்கணும். அப்படியே சாட்சாத் ஆதிசேஷனே பாஷ்யக்காரராக வந்து சொன்னால் போல, அப்படியே பாஷ்யக்காரருடைய அபராவதாரம்னு அப்படியே சொல்லலாம் போல எழுந்து எழுந்திருந்தார் சாட்சாத் சுவாமிகள் இருந்தார். அப்படியே அந்த மாதிரி சாதிக்கிறார் சுவாமி, வழுத்தூர் ஆண்டவன் போலே சாதிக்கிறார் காலக்ஷேபம்னு கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் இவரிடத்துல வந்து வந்து ஆசிரியக்க ஆரம்பித்தார். ஆசிரியக்க ஆரம்பித்தா இவருடைய காலக்ஷேப கூட்டம் என்னவா இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை, எல்லாம் வெறும் மரத்தடி தான். அந்த மரத்தடியிலே வந்து சுவாமி எடுத்து காலக்ஷேபம் பண்ணணும். அதுவும் சுவாமி காலக்ஷேபம் சாதிக்கச்சே அந்த காலக்ஷேபம் சாதிக்கிற ஒரு ஆனந்தத்தில் அப்படி அசையாமல் சித்திரம் எழுதினார் போல காலை மாற்றி போட்டுக்க மாட்டாராம். இது ஒரு 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 இதை ஒரு விசேஷமாக சொல்கிறா. இது பல பெரியவாளுக்கு இந்த ஒரு விசேஷமான ஒரு இது உண்டு, அது இந்த ஒரு சுவாவம் உண்டு. அது காலை மாற்றி போட்டுக்கிறது கிடையாது, காலை மாற்றி போட்டு அப்பா இவ்வளவுனாய் கேட்குறது எவ்வளவுனாய் சொல்கிறது காலெலாம் வலிக்கிறது அப்படின்லாம் பொதுவாக காலக்ஷேபங்கள்ல எல்லாம் நடக்கிறது தானே. ஆனால் சுவாமி அது காலக்ஷேபம் ஆரம்பித்தா அதுவும் இந்த காலத்துலலாம் காலக்ஷேபம்னா 1 ஹவர் டெலிஃபோன் உபன்யாசம் ஆரம்பித்து 1 ஹவர் ஆகி போச்சு அப்படிலாம் இல்லை. அப்போல்லாம் அக்கார்த்தால் அந்த 7 மணி வாக்கிலேயே கார்த்தால் அனுஷ்டானம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சுவாமிக்கு 12 மணி வரைக்கும் ஒரு காரியமும் கிடையாது, வெறும் ஜபதபாதிகள் தான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இல்லை ரங்கநாதனை போய் சேவிச்சுட்டு வருதுன்னா அது போயிட்டு வர்றதுக்கு 1.5 மணி நேரம் அவ்வளோதான். மற்றபடி பொதுவாக காலக்ஷேபங்கள்னால் நிறைய அவகாசம் இருந்தது, அதனால் காலக்ஷேபம்னாலே 4 மணி நேரத்துக்கு குறைஞ்சி காலக்ஷேபம் கிடையாது அந்த காலத்தில். அது 4 மணி நேரன்றது அப்புறம் 3 மணி நேரம் ஆச்சு, அப்புறம் 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு, இப்போல்லாம் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் அதுக்கு மேல அடியனுக்கு திருக்குணம் தாண்டவன் காலக்ஷேமம் சாதிக்கும் போது 2.5 மணி நேரம் சாதிச்சாகும். ஒரு வேளைக்கு 2.5 மணி நேரம் காத்தால சாதிச்சாகும். மத்தியானம் திருப்பியும் ஒரு 3 மணி வாக்கில் ஆரம்பிச்சோன்னா 5 மணி வரைக்கும், 5.5 மணி வரைக்கும் சாதிச்சாகும். 5 மணி நேரம் காலக்ஷேபம்ன்றது அது 2 வேளை சாதிச்சா சுவாமி பெரியாண்டவன் காத்தால் காலக்ஷேபம்னா போதும். 4 மணி நேரம் காலக்ஷேபம், 4 மணி நேரம் காலக்ஷேபம், 5 மணி நேரம் காலக்ஷேபம். அதுவும் ஏகாதசினா கேட்க வேண்டாம், பிக்ஷை வேற கிடையாது, அதனால பிக்ஷைக்கு போக வேண்டாம்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் காலக்ஷேபம் சாதிச்சாகும். அதான் இப்போ இதே மாதிரி இப்போ கூட பெரியவாளை பார்த்துருக்கேன் நான், 5 மணி நேரம் காலக்ஷேபம் பண்ண பெரியவாளையும் பார்த்துருக்கேன். அதுபோல் அது காலக்ஷேபம்னா அத்தனை நேரத்துலேயும் கால் மாற்றி போட்டுக்காமல் காலக்ஷேபம், அது எப்படி தான் பண்ணாரோ தெரியல. அவ்வளவு அந்த சொல்கிற அந்த விஷயத்தில் இருக்கிற அனுபவம் அது, அதான் அது சுவானுபவமாக வரக்கூடிய வேதாந்த சித்தாந்தம் இது. அது பெரியாண்டவன் போன்ற பெரியவாளிடத்தில் அந்த சுவானுபவமாக வரக்கூடியது. எப்படி ஆழ்வார் வந்து யானொட்டி என் உள் இருத்துவம் இந்த இளம் தானொட்டி வந்து என் தனி நெஞ்சை வஞ்சித்து ஊனொட்டி நின்று என் உயிரில் கலந்து இயல்வா நொட்டுமோ இனி என்னை அகிழ்க்கவே என்று சாய்க்கிறார். எப்படி பெருமாள் என்னை விட்டு போவாரா, நான் தான் பெருமாளை விட்டு போவேனா, நாங்கள் ரெண்டு பேரும் என்ன இப்படி என்ன பெரியற அளவுலையா இப்போ நாங்கள் சிநேகிச்சுண்டோம். யானொட்டி என் உள் இருத்துவம் இந்த இளன் தானொட்டி வந்து என் தனி நெஞ்சை வஞ்சித்து, என் தனி நெஞ்சை வஞ்சித்து ஊனொட்டி நின்று உயிரில் கலந்து, உயிரில் கலந்து அப்படின்ட்டு. நானும் பெருமாளும் சேர்ந்து ஒரு மிக்ஸ் ஆயிட்டோமே அப்படின்னாரு. நானும் பெருமாளும் சேர்ந்து ஒரு மிக்ஸ் ஆகிட்டோம். இந்த மிக்ஸு இன்னுமே ஒன்று தனித்தனியாக எடுத்து பார்க்க முடியாது. அதனால் அந்த அந்த ஞானம் ஆனந்தம் அப்படியே பெருமாளுடைய ஸ்வரூபம் ஞானம் ஆனந்தம்னு இருக்குது, என்னுடைய ஸ்வரூபமும் சேர்ந்து ஒரு நல்ல மிக்ஸ் ஆகி போச்சு. இது இப்படி ரெண்டு பால் சேர்த்தா விட்டு அதில் தனி பாலை எடுக்க முடியுமாண்ணா, இல்லை பாலில் தான் சர்க்கரைன்னு சேர்த்தா விட்டு தனி சர்க்கரைன்னு எடுக்க முடியுமா, தனி பால்னு எடுக்க முடியுமா? அதுபோல நானும் பெருமாளும் சேர்ந்து ஒரு மிக்ஸ் ஆகிட்டோம்னார் அவர். அது யானொட்டி என்னுள் எருத்து அமைந்த இளன் ரொம்ப நல்ல பாட்டு இது. விடுவேனோ என் விளக்கை என் ஆவியை நடுவே வந்து உயக்கொள்கின்ற நாதனை, இதெல்லாம் பகவத் விஷயத்தில் வருது. அடியன் சமீபத்தில் இந்த பகவத் விஷய பாசுரம் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்ததுனால உடனே ஞாபகம் வந்தது. அதுக்காக சொன்னேன் அது அப்படி யானொட்டி மிக்ஸ் ஆகிட்டோம்னு. அதுபோல் பகவத் அனுபவம் முத்தி போய் பெருமா அப்படி பகவத் அனுபவத்தினாலே சொல்கிற காலக்ஷேபமானபடினால அது அலுப்பு தெரியல, அது மேலே மேலே உற்சாகமாக இருக்குது. அதில் கை கால் உடம்பு வலி ஒன்றும் தெரியாது. இவர் காலக்ஷேமம் சொல்லுவார். இதில் என்ன பெரிய கஷ்டம்னா, ஆச்சாரியன் இப்படி தன்னை மறந்து காலக்ஷேமம் பண்ணச்சே சிஷ்யால் காலமாற்றி போட்டுண்டு இந்த அசிஞ்சுண்டு உட்காந்துட்டு நிமிஞ்சிட்டு மேலே பார்த்துட்டு கீழே பார்க்குறது, கொஞ்சம் அந்த பார்க்குறது, முதுகை தடவுறது, இதெல்லாம் பண்ணினான்னா ரொம்ப அவமரியாதையாச்சோ இல்லையோ. அதனால் சிஷ்யாலும் ஆச்சாரியாளிடத்துல அது அவ்வளோ அட்டன்டிவாக அது கொஞ்சம் கூட சரீர சேஷ்டை எல்லாம் பண்ணாமல் அப்படி கவனிப்பாளாம். அதனால் பெரியாண்டவன் காலக்ஷேப கோஷ்டியில் எப்படி இருக்குன்னா எல்லாரும் உக்காந்தது உக்காந்தபடி கால் கை கால் அசையாமல் கேட்டுருப்போம். அதனால் ஆச்சாரியன் சாதிக்கிற விஷயமும் சுவானுபவமாக இருக்கிறதுனால கேட்குறதுக்கும் பரமானுபவமாக இருக்கும். இதெல்லாம் சினிமா போகிறா பார்க்குறவங்க 3 மணி நேரம் தன்னை மறந்து பார்க்குறாள், ஏன் பார்க்குறான்னா ரொம்ப சுவானுபவமாக இருக்குது பார்க்குறா. அதே மாதிரி இங்கே பகவத் விஷயம் சுவானுபவமாக இருக்குது. அதனால் சுவாமி காலக்ஷேபம் பண்ணச்சே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு பாலிசி வச்சுருந்தாராம், 1 வருஷத்தில் கிரந்த சதுஷ்டையும் முடிச்சுடணும், 1 வருஷம் கரெக்டாக. அதில் கிரந்த சதுஷ்டையும் முடிச்சுடுறது, கிரந்த சதுஷ்டயம்ன்றது ஸ்ரீபாஷ்யம் கீதாபாஷ்யம் பகவத் விஷயம் ரகசிய திரயசாரம் அப்படின்னு சொல்லிச்சே கரெக்டாக அது 1 வருஷத்தில் முடிச்சு விடுறதுன்னு வச்சுருப்பார். அதில் ஸ்ரீபாஷ்யத்துக்கும் பகவத் விஷயத்துக்கு மாத்திரம் கொஞ்சம் இது அதிகம், என்ன 4 மாதம், 4 மாதம் ஆகும் அது. அது ஆச்சாரியால் அதுபோல் அது ஸ்ருத பிரகாசிகா விஷயங்கள்லாம் சேர்த்து அப்படி சாதிக்கிறதா இருந்ததுன்னா 4 மாதத்துக்கு குறைஞ்சி ஆகாது. ஆனால் அதான் சொல்கிறேனே, 4 மாதம்ன்றதுலாம் இந்த காலத்து 4 மாதம் இல்லை, இப்போல்லாம் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் காலக்ஷேபம். அவர் சொல்கிற 4 மாதம்ன்றது 1 நாளைக்கு 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஏகாதசின்னா 6 மணி நேரம் காலக்ஷேபம். பிக்ஷை கிடையாதுன்னா அது அது மாதிரியான, அதனால அதுபோல் 4 மணி நேரம் 4 மாதம் காலக்ஷேபம். கீதாபாஷ்யத்துக்கு மாத்திரம் குறவு, அது 1.5 மணி நேரம் தான், 1.5 வருஷம்தான், சாரி 1.5 மாதம் காலக்ஷேபம். ஸ்ரீபாஷ்யம் 4 மாதம், பகவத் விஷயம் 4 மாதம், கீதாபாஷ்யம் மாத்திரம் 1.5 மாதம், அது ரொம்ப சின்னது தானே, 18 அத்தியாயம் 700 ஸ்லோகம். சம்ஸ்கிருதம் வாசிவாளுக்கு விடுவிடுன்னு சொல்லிவிடுவா, அதுவும் பாஷ்யம் வாசிக்கிற அளவு இருக்கிறவாளுக்கு கீதா பாஷ்யம் விடுவிடுன்னு சொல்லிவிடலாம். அடுத்து ராசியத்ரய சாரத்துக்கு 1.5 மாதம் இல்லை 3 மாதம் அவ்வளோதான். அதோட கரெக்டாக 1 வருஷத்தில் 4 கிரந்த சதுஷ்டயம் முடிச்சுருவாராம். வேற எதனா காலக்ஷேபம் சொல்கிறதா இருந்தாலும், வேறு காலக்ஷேபங்கள் சொல்கிறதா இருந்தாலும், மத்தியான காலத்தில் ஏதாவது காலக்ஷேபம் சொல்கிறது உண்டு. ஆனால் இருந்தாலும் இந்த முக்கியமாக இந்த 4 கிரந்தங்களும் அதுவும் அது காரத்தால் ஆகாரத்துக்கு முன்னால் அது உபவாசத்தோடையே கேட்கணும் அப்படின்னு பெரியவாள் ஒரு வழி வச்சுட்டு இருந்தா. அதனால் ஸ்ரீவாஷி கீதா பாஷ்ய பகவதாசித்ரி சாரத்துக்கு கரெக்டாக 1 வருஷம். அதே போல் சுவாமி 30 வாட்டி சாதிச்சிருக்காராம், 30 வருஷம் சாதிச்சிருக்காராம். தேசிகன் கூட சாதிச்சிருக்கார், த்ரிம்ஷத்வாரம் ஸ்ராவித சாரீரக மீமாம்சா பாஷ்யான்னு சாதிக்கிறார் சங்கல்ப சூரியோதயத்தில். 30 வாட்டி இது வரைக்கும் சொல்லியிருக்கேன் காலக்ஷேபம்னு சொல்கிறார், இது வரைக்கும் சொல்லியிருக்கேன்னார். அதுக்கப்புறம் வேறு நிறைய சொன்னார் அவர். ஆனால் சுவாமி 30 திருநட்சத்திரத்தில் சன்னியாசத்தை சுவீகரிச்சுட்டு அப்புறம் 10 வருஷம் யாருக்கும் எந்த பிரவச்சனம் பண்ணாமல், அதுக்கப்புறம் சுவாமி 84 திருநட்சத்திரம் எழுந்தார், அதில் 85 திருநட்சத்திரம் எழுந்தார், அதில் சுவாமி 30 வருஷம் 30 முறை கிரந்த சதுஷ்டயம் மாத்திரம் காலக்ஷேபம் சொல்லியிருக்கார். அது தவிர மற்றதும் காலக்ஷேபம்லாம் சொல்லியிருக்கார். அது மாதிரி எழுதியிருந்தார். சில பெரிய பெரிய மகான்கள் ரொம்ப ஆச்சரியமான ரொம்ப பேர் பெற்றவாள்லாம் வந்திருக்கா. அவளெல்லாம் பற்றி அடுத்த வாரம் சொல்கிறேன். இப்படியே சுவாமி எழுதிருக்குச்சே சிஷியால் காலக்ஷேபத்துக்கு வரைச்சே ஒரு நாள் காலத்தால் சுவாமி ரொம்ப சோர்வாக எழுதியிருந்தாச்சு. சுவாமி இந்த மாதிரி இருக்க மாட்டார், சுவாமி சோர்வாக இருக்கிறதுன்றதே கிடையாது, ஆகாரம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் சுவாமி எப்போ உற்சாகமாக இருப்பார். நம்ம ஆழ்வார் எப்படி ஆகாரம் இல்லாமல் உற்சாகமாக இருந்தார், சுவாமி உற்சாகமாக இருப்பார். ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து இருந்தார். சிஷியால் கேட்டால் என்ன சுவாமி திரும்பி நீ என்ன அசௌகரியமா அப்படின்னு கேட்டால், இல்லை நேற்று சேஷன் ஒன்று தீண்டி எடுத்து அதான் ரொம்ப கொஞ்சம் ஆயாசமாக இருக்குது அப்படின்னாராம். எல்லாரும் பயந்தே போயிட்டா, சிஷியால் சேஷன் தீண்டு கொடுத்தாமே, சேஷன் தீண்டு கொடுத்தாமே, ஆச்சாரியன் சேஷன் தீண்டு கொடுத்தாமே அப்படின்னு. என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நேற்று சேஷன் தீண்டி எடுத்தோ, இன்றைக்கி சொல்கிறார் சுவாமி நேற்று சேஷன் தீண்டி எடுத்தோ, சரியாக தீண்டி விடுத்தே அப்படின்றதுனால சேஷன் தீண்டினா அது ஒரு அனாச்சாரமாச்சு சரீரத்துக்கு. விஷம்னா அது சரீரத்துக்கு சாத்விகமான பதார்த்தம் தானே இது, அது தப்பு, அந்த விஷம்ன்றது தப்பான விஷயமாச்சோ இல்லையோ, அது சரீரத்தில் போனால் அது ஒரு அனாச்சாரமோ இல்லையோ. அதனால் அந்த அனாச்சாரத்துக்காக சுவாமி என்ன பண்ணியிருக்கார், அதுக்காக போய் தீர்த்தமாடிட்டு வந்திருக்கார். என்ன தீண்டினா தீட்டு என்றதான திட்டத்தில் அதுக்காக போய் தீர்த்தமாடிட்டு வந்தார். இது சேஷன் தீண்டின உடனே தீர்த்தமாடிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சுவாமி சாதிச்சார். அது கேட்டு எல்லாரும் பயந்து போயிட்டா, அது என்ன எப்படி சுவாமி பிழைச்சார்னு தெரியல சேஷன் தீண்டி, அது வேற ஒன்றும் இல்லை, அது சுவாமியினுடைய திவ்ய பிரபாவம். இன்னொன்று சரீரத்தில் எந்த விதமான துஷ்டத்தனமான வஸ்துக்களே கிடையாதோ இல்லையோ, அதான் சரீரத்தில் அப்படியே யோக பிரபாவத்தினாலே பிக்ஷையும் ரொம்ப சுத்தமாக சுவீகரிச்சுட்டு இருந்ததுனால சரீரத்தில் அது ஒரு துஷ்ட வஸ்துக்களே கிடையாது, சரீரம் பூரா ரொம்ப நிர்மலமான வஸ்து, அதனால அந்த விஷத்துக்கு ரொம்ப பிரபாவம் இல்லை, ரொம்ப நிர்மலமான வஸ்துவாக இருக்கிறதுனால விஷத்துக்கு பிரபாவம் இல்லை. அது சுவாமிக்கும் ஒரு திவ்ய பிரபாவம் இருந்ததுனால அவருக்கு பிராணஹானி ஏற்படலை. இருந்தாலும் சேஷன் தீண்டினதுனாலே அந்த தீண்டின தீட்டுக்காக ஸ்நானம் பண்ணிட்டு வந்திருக்கார். அவர் காவேரியில் போய் தீர்த்தாமட்டு வந்தேன், கொஞ்சம் பரவாயில்ல, நான் இருந்தாலும் கொஞ்சம் அசௌகரியமாக இருக்குது இன்னைக்கு அப்படின்னு சாதிச்சாராம். அதை கேட்டு சிஷ்யாலாம் ரொம்ப வருத்தப்பட்டா, இப்படியா இப்போ ஏற்பட்ட ஆச்சாரியால், அதுவும் அங்கே நிறைய பாம்பு, என்ன கொள்ளிடக்கரையில் பாம்பு கவஞ்சோம், ஆனால் இருந்தாலும் பெரியவாளுடைய பிரபாவத்தினாலே அது ஒன்றும் பண்ணாது, அது யாரும் தீண்டினதில்லை. ஆனால் அன்றைக்கி ஒரு சந்தர்ப்பம் ஆச்சு, அந்த சந்தர்ப்பந்தான் பின்னாடி பெரிய விஷயத்துக்கு காரணமாகிடுத்து. என்னென்னா அப்போது அந்த அன்பில் கிராமத்தை சேர்ந்தவா ஒரு சிஷியாளவாளுக்கு அங்கே ரொம்ப கொஞ்சம் வசதி படைத்தவாவா, அவள் வந்து சுவாமி இப்படி ஏன் இந்த மாதிரி மரத்தடியில் போய் தங்கிக்கிறதும் இந்த மாதிரி நாணல் புதர்களுக்கு மத்தியத்திலே போய் தங்கிக்கிறதும் இருந்தால் இப்படி தான் பாம்பு தொந்தரவு இருக்கும், ஏதாவது ஒரு பர்ணசாலையாவது இருக்கக்கூடாது ஆச்சாரியனுக்கு அப்படின்னு சொல்லி சுவாமியிடத்துல ரொம்ப நிர்பந்தமாக ஒரு பர்ணசாலை அவசியம் சுவாமிக்கு ஏற்படுத்தி தரோம், அதில் தங்கிட்டு காலக்ஷேமம் சொல்லணும், இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடாது ஆச்சாரியன் அப்படின்னு ரொம்ப பிரார்த்திச்சுண்டு சுவாமிக்குன்னு ஒரு இடத்த ஏற்படுத்தி ஒரு ஆசிரமம் ஏற்படுத்தி கொடுத்தா அதுதான் பெரியாசிரமம். இன்றைக்கி நாம பெரியாசிரமம்னு ஸ்ரீரங்கத்தில் அங்க போய் பார்க்குறோமே, அங்க ஒரு கல் கட்டடம் இருக்கும். இந்த பெரியாசிரமத்திலேயே பெரியாண்டவன் பிருந்தாவனத்தை சொல்லலை, அதுக்கு இந்தெண்ட பக்கம் அந்த குளத்தங்கரையில் இந்த பக்கம் வந்து ஆச்சாரியன் பிக்ஷை வாங்கி பிக்ஷை ஆறுதுன்றது. அந்த அங்கே ஒரு கல் கட்டடம் ஒன்று இருக்கு பாருங்கோ, அந்த கல் கட்டடம் இருக்கு. அந்த கல் கட்டடம் அதுதான் பெரியாண்டவனுடைய, அதுதான் பர்ணசாலை முதல் முதல்ல ஏற்பட்டது அது. அப்புறம் சிஷியால் ரொம்ப நிர்பந்திச்சதுனாலே சரி, இந்த கல்க எங்கே மரத்தடியில் இருக்கா போலே கல் கட்டடத்தில் இருக்க போகிறோம், நமக்குன்னு இதில் ஒன்றும் சுவாதீனம் ஒன்றும் வேண்டாம், சுவாதீனமாக ஒன்றும் இதில் நமக்கு அபேட்சை இல்லைன்னு. அப்புறம் சுவாமி அங்கே எழுந்திருந்தார் பெரியாண்டவன், அதிலிருந்து அதுக்கு பெரியாண்டவன் ஆசிரமம்னு ஏற்பட்டது. அதிலிருந்து நம்ம சம்பிரதாயம் பெரியாண்டவன் ஆசிரம பரம்பரைன்னு ஒரு வார்த்தை ஏற்பட்டது. அதனால் இப்படி அந்த முதல் முதல் ஆசிரமத்துக்கு ஆச்சாரியாளுக்குன்னு ஒரு சொத்து சேர்ந்தது. அந்த சொத்து சேர்ந்த உடனே பெரியாண்டவன் ஆசிரமம் அப்படின்னா அது ஒரு 200 வருஷம் ஆகுது அப்படின்னு பேர் வந்து கொடுத்து. அது ரொம்ப தப்பு. அது ஆசிரமம்ன்றது கட்டடம், அது அது கட்டடம் தானே, எப்படி சம்பிரதாயமானா அது. பெரியாண்டவனுடைய சம்பிரதாயம்ன்றது தேசிகன் சம்பிரதாயம், அது நம்ம திருக்குணம் தேசிகன் சம்பிரதாயம், தேசிகன் சம்பிரதாயம் வாஷிகார் சம்பிரதாயம், நம்மாழ்வார் சம்பிரதாயம், பெருமாள் சம்பிரதாயம். அதனால் ஆண்டவன் ஆசிரமம்ன்றது ஆண்டவன் சம்பிரதாயம், ஆண்டவன் ஆசிரம சம்பிரதாயம்னா பெருமாள்லேருந்து வருது தான். அதில் சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டு, ஆகா எங்கள் சம்பிரதாயம் ரொம்ப நாளாக இருக்குது, உங்கள் சம்பிரதாயம் ரொம்ப இப்போ தான் புதுசு அப்படின்னா, இதில் என்ன சம்பிரதாயம் புதுசுன்னு, ஆச்சாரியால் புதுசா, தேசிகன் என்ன புதுசா, தேசியம் எங்களுக்கு மாத்திரமா இல்லை அவளுக்கு மாத்திரமா மற்றவாளுக்கு மாத்திரமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கட்டணம் ஏற்படுத்து, அதனால் கட்டணம் ஏற்படுத்தும் சொத்து ஏற்படுத்தணும்னா உடனே அப்போ கட்டணம் தான் பழுசு, கட்டணம் தான் புதுசு, அப்படியே சம்பிரதாயத்தில் என்ன புதுசு, சம்பிரதாயத்தில் என்ன பழசு இருக்குது, எல்லா சம்பிரதாயமும் பழசு தானே. எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் அதே போல தான் இங்கே நமக்கும் ஆதி வைஷ்ணவ சுவாமி உண்டு, அதே போல் மற்றவாளுக்கும் உண்டு, தேசிகன் உண்டு, அப்புறம் ஆச்சாரியால் உண்டு, அதே மாதிரி பாஷிகார் உண்டு, ராமநாச்சார் உண்டு, நாதமுனிகள் உண்டு, நம்மாழ்வார் உண்டு. அதனால் சம்பிரதாயம்ன்றது சித்தாந்தம், சித்தாந்தம்ன்றது பிரவர்த்தி சம்பிரதாயம். இதில் புதுசு பழசுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சேர்ந்து ஒரே பழசு தான். பின்ன இந்த மடத்து சம்பிரதாயம் ரொம்ப பழசு, பரகால சுவாமி சம்பிரதாயம் அதை விட பழசு, ஆண்டவன் சம்பிரதாயம் புதுசு அப்படின்றாலே என்னென்னா, இது இதெல்லாம் என்னென்னா, இவாளுக்கு சொத்து ஏற்பட்டு அதுக்குன்னு ஒரு பத்திரம்னு ஏற்பட்டு அதை ரட்சிக்கிறதுன்றது ஒரு தேவை ஏற்பட்ட போது, அதனால் இதெல்லாம் கட்டடம் ஏற்பட்டு புதுசு, வேறு ஒன்றும் கிடையாது இது. அதில் வேற இதில் இதில் பெருமாள் ஆராதனம் என்ன புதுசானா தெரியல, மடத்தில் நிசம்மன் ஆராதனம் ஏற்பட்டதுன்னா நிசம்மன் ஆராதனம்னு ஒரு வழியிலே ஆச்சாரியால் கையிலே ஒரே ரீதியாக எழுதியிருக்கார், 600 வருஷமாக எழுதியிருக்காருன்னா நிசம்மன் ஆராதனம்ன்றது பிராச்சீனம், 600 வருஷம் பிராச்சீனம். அதே போல பரகால மடம்னு ஏற்பட்டது ஹயக்ரீவ ஆராதனம்ன்றது அதை விட பிராச்சீனம், அது ஹயக்ரீவ ஆராதனம்ன்றது பிராச்சீனம் அவ்வளவுதான். அதே போல் ஆண்டவன் ஆசிரமம்ன்றது இது போல மடம் ஏற்பட்டது பெருமாள் ஏற்பட்டதுன்றதுலாம் இதனால தான் இது பிராச்சீனம் முன்ன பின்னன்னு சொல்லிக்கலாமே ஒழியா, இது என்ன சரணாகதின்ற சம்பிரதாயம் புதுசாக, ஸ்ரீபாஷ்யம்ன்றது என்ன வேற யாருக்காவது சொந்தமா, இல்லை இவாளுக்கு மாத்திரம் சொந்தமா, கிரந்த சதுஷ்டயம்ன்றது வேறையா, ஆச்சாரிய பரம்பரையில் எந்த ஆச்சாரியாளுகிட்ட முன்னிட்டு கொண்டு சரணாகதி பண்ணுறோமே அவள்லாம் என்ன வெவ்வேறையா தனித்தனியா. அதனால் இது சில பேருக்கு ரொம்ப பிரமம் இருக்குது, எங்கள் தான் ரொம்ப புதுசு, எங்கள் தான் ரொம்ப பழசு அப்படின்ற பிரமம் இருக்குது. இந்த பிரமம் எல்லாம் பிரமந்தான் அது. அதனால் இது நிசம்மன் ஆராதனம் ஹயக்ரீவன் ஆராதனம் இல்லை பெரியாண்டவன் ஆராதிச்ச பெருமாள் ஆராதனம் அப்படின்னு இல்லைன்னா இவாளுக்குன்னு ஏற்பட்ட ஆசிரம சொத்துக்கள் விவரத்தை வச்சு இல்லைன்னா மடத்து சொத்துக்கள் விவரத்தை வச்சு இது பழசு புதுசுன்னு சொல்லலாம் ஒழியா, இதெல்லாம் சொத்து எல்லாம் சம்பிரதாயம் ஆகிடுமா, இல்லைன்னா நிசமன் ஆராதனம் ஐக்கிரியன் ஆராதனம்ன்றது சம்பிரதாயம் ஆகிடுமா. சம்பிரதாயம்ன்றது பிரபத்தி சம்பிரதாயம்னா வேதாந்த சம்பிரதாயம்னா. அதனால் இது இது இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டிய அவசியம் என்னென்னா, ரொம்ப பேர் விஷயம் தெரிஞ்சவாளுக்குமே இது மனசில் படாமல் இருக்குது, ரொம்ப விஷயம் தெரிஞ்சவாளுக்குமே இது மனசில் படாமல் இருக்குது. அதனால தான் இந்த விஷயத்தை சொன்னனே ஒழிய, சம்பிரதாயம் தேசிகன் சம்பிரதாயம்தான், தேசிகன் தான் ஆச்சாரியன், அதே போல தான் அது பாஷிகார் தான் ஆச்சாரியாள். அதனால சம்பிரதாயம் அனாதி, அதில் இந்த இது போல ஆசிரமம் மடம்னு ஏற்பட்டதுனால அதெல்லாம் ஒரு காலத்தை வச்சு சொல்கிறோம். சரி, இப்படி பெரியாண்டவனுக்கு ஒரு தங்கிறதுக்குன்னு ஒரு ஆசிரமம் ஏற்பட்டது, அதிலிருந்து பெரிய ஆசிரமம்னு ஆச்சு என்பதாக இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். கவிதார் கீர்த்திமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.
அரியன்தாசன் சுவாமி, அரியன் டைமே போனது தெரியல சுவாமி, ரொம்ப ரொம்ப பாக்கியம்.
ஆச்சு, சரி.